உள்ளவனும் கூடத்தில் முக்கமனும் தரணியில் உறுதியாக தண்டர் என்பதும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகம் பாத கள்ளவனை பசுமான கண்டம் கிடைத்தது. கருணையிலும் வெள்ளமாக சித்தி வேடத்தை நினைத்து வருவதை கழித்து கூழியருவும் வெப்பொழித்த புகழியருவும் கடல் ஊற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அடைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்பொன்றன் பதம் போற்றி மூழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளின் அலை கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார்த்தருடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டோம். சிவராத்திரி தினமான இன்று காமாட்சி அம்மன் உடனுறை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலிலே மகா சிவராத்திரி விழாவானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே அடியனையும் இதிலே ஆற்றுப்படுத்தி எல்லாம் வல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளுக்கும் திருமூலத்தேவநாயனாருடைய குருவருளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டோம். தொடர்ந்து ஒவ்வொரு சிவராத்திரி அன்றும் வருடம் தோறும் சொற்பொழிவு என்பதாக சொன்னால் ஏகாம்பரேஸ்வரருக்கு என்பதாக அடியேன் ஒதுக்கி வைத்து விடுவதும் போன முறை சென்னையிலே என்னுடைய தந்தையார் அவர்கள் கீழ்கட்டளை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் சென்னையில் கீழ்கட்டளையிலே அடியேன் அப்பொழுது சென்னை போயிருந்த பொழுது தந்தையாருடைய சொற்பொழிவு அங்க தமிழ் வேத சிறப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படி அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஜோதி என்று சொல்லக்கூடிய அவர்தான் அந்த திருக்கோயில் வயல்வெளியிலே பெருமான் அப்படியே கிடந்த கேட்பாரற்று கிடந்த ஒரு திருக்கோயில். ஆனால் வயல்வெளியிலே இருந்த அந்த பெருமானை இன்று நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நீலகண்டேஸ்வரர் பெருமான் சொல்லி மிக அற்புதமான ஒரு திருக்கோயில் இவரா வயல்வெளியில இருந்தார்னு சொல்லி அப்படி அந்த திருக்கோயிலை அவர் நிர்ணயம் செய்து இன்றைக்கு மிகச்சிறப்பான அடியார்கள் திருக்கூட்டம் வந்து சேருகின்ற அளவிற்கு அந்த திருக்கோயில் சிறப்பாக விழுந்தது. அதில என்னுடைய தந்தையார் அவர்களுடைய பங்கும் உண்டு. சொற்பொழிவுகள்லாம் செய்து நிதி திரட்டி அந்த திருக்கோயிலுக்கு மதில் சுவர் அமைத்து கொடுத்த ஒரு பணியும் என்னுடைய தந்தையார் அவர்கள் செய்தார். அப்ப அந்த ஜோதி ஐயா அவர்கள் சொன்னாங்க சிவராத்திரி அன்றைக்கு 8 தினங்கள் இந்த திருக்கோயிலே ஒவ்வொரு வருடமும் நடக்கும், கட்டாயம் ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் வந்து பேச வேண்டும் என்பதாக சொல்லி சிவராத்திரி அன்று அப்ப உடனே நான் சொன்ன சிவராத்திரி என்பதாக சொன்னால் ஏகாம்பரேஸ்வரர் சுவாமிக்கு என்பதாக சொல்லி அது ஒதுக்கிவிட்ட நிலையிலே ஏகாம்பரேஸ்வரரை மீறி வேறு எதுவும் செய்ய முடியாத காரணத்தினாலே அன்றைய தினம் ஏகாம்பரேஸ்வரருக்கு ஐயா ஒன்றும் தொடர்பு கொள்ளல. ஐயா தொடர்பு கொள்ளவில்லை என்பதாக சொன்னாலும் ஏகாம்பரேஸ்வரர் உள்ளத்திலே இருந்து தொடர்பு கொண்டு சொன்ன ஒரு குறிப்பாக எண்ணி ஒரு வருடம் மட்டும் போன வருடம் நினைக்கிறோம் போன வருடம் மட்டும்தான் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலே அடியேன் இன்று இங்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஆக ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி வேறு எங்கும் காணாத அளவிற்கு சிறப்பாக இந்த வட்டாரத்திலே நடைபெறுகின்ற ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு. அதுல இன்னொரு தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால் திருமுறைக்கு இவர்கள் கொடுக்கின்ற ஒரு அதிலே கொடுக்கின்ற அந்த ஒரு ஈடுபாடு அதற்கு உரிய அந்த மரியாதை வேறு எந்த கோயிலையும் திருமுறைக்கு இந்த அளவிற்கு ஈடுபாடா என்பதாக சொன்னால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். இட்ஸ் எ க்வெஸ்சன் மார்க். ஆனால் நம்முடைய சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் திருமுறைகளிலே அவர் ஈடுபாடு உடையவராக இருந்தும் நம்மையும் இந்த பணியிலே ஈடுபடுத்துகின்ற சிறப்பிற்கும் அவருடைய திருவடிகளுக்கு என்னுடைய செவிதார்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்வது கடமை. மேலும் இந்த திருக்கோயில் நிர்வாகத்தார் இந்த விழாவினை சிறப்பாக செய்து வருகின்ற அந்த திருக்கோயில் நிர்வாகத்தை சார்ந்த அத்துணை பேருடைய திருவடிகளுக்கும் அடியேன் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு எப்பொழுதுமே அவர் கொடுக்க மாட்டார், நான் தான் எடுத்துக்கிறது தலைப்பு. இந்த ஒரு கோயில மட்டும் தலைப்பு வந்து நாம எடுத்துக்கிறதுக்கு ஒரு அது ஒரு வசதியாக வசதி அவங்களுக்கு வசதி நமக்கு கஷ்டம். ஐயா இதை பத்தி பேசுனேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா அதுல படிச்சுட்டு வந்து நான் பேசுவேன். நீங்க எதை பேசுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க்கா கொடுத்துட்டாருன்னு சொன்னா நீங்க ஏதாவது இதுக்கு ஈடு இணை திருமுறையில இவர் எங்கும் காண முடியாத அளவுக்கு ஒரு வாக்குன்னு சொன்னா அந்த வாக்கு அப்படிப்பட்ட அந்த வாக்கினை சிந்திக்க திருமூலரனுடைய திருவடியை தொழுது வணங்கி நாம் எல்லோரும் சேர்ந்து திருமுறை அருளை செய்த அந்த திருமூலரனுடைய திருவடியை முதற்கண் சிரம் சேர்த்து வணங்கி சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்ற அந்த தலைப்பிலே சிற்சில சிந்தனைகளை சிந்திக்கலாம் என்பதாக திருவருள் கூட்டியிருக்கும். சைவ சமயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு செல்வம் என்ன என்பதாக சொன்னால் 12 திருமுறைகள் சைவத்திற்கு உண்டு, 14 சாத்திர நூல்கள் உண்டு சைவத்தில். ஆனா 12 திருமுறை இருக்கா 14 சாத்திரங்கள் இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு பக்குவமே பல காலம் ஆகும் தெரிஞ்சுக்கிற செல்வம் ஒருவரிடத்திலே இல்லாமல் இருந்து ஒருவன் கஷ்டப்படுறான்னு சொன்னா நிச்சயமா அவனை பார்த்து நம்ம பரிதாபப்படலாம். ஐயோ பாவம், கையில ஒரு 10 காசு இல்ல செலவு பண்றது, ஒரு 10 காசு இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படலாம். கோடி கோடியா செல்வம் இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல, அவனும் பிச்சைக்காரனா இருக்கு. கோடி கோடியா செல்வம் இருக்கு, ஆனா செல்வம் எங்க இருக்குன்னு தெரியல, அவனுக்கு உரியதுதான், உரிமையுடைய பொருள் தான், எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப இவன் நிலைமை யோசிச்சு பாருங்க, முன்னாடி இல்லாதவன் எனக்கு இல்லன்னு தெரிய ரைட்டு, நான் இல்ல கஷ்டப்படுறையா ரைட்டு, ஆனால் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கின்ற அந்த ஒரு கொடுமை இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மேல ஒரு கொடுமையே கிடையாது. அப்படிப்பட்ட கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் பல பேர். இப்படி ஒரு சைவ சித்தாந்த நூல்கள் 12 திருமுறைகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல், இப்படி ஒரு செல்வம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்நாள் கழிந்து விடுகிறது. லாஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அப்ப இப்பயா அப்பயான்னு இருக்கிறப்ப சொல்றாங்க திருமுறைன்னு இருக்குப்பா 12 திருமுறையா, அப்படியா சொல்லவே இல்லையடா உயிர் போச்சு. கடைசியில எப்ப கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதுன்னு அருணையனாரு அருணையனாரு கேக்குறாரு, ஏண்டா இத்தனை நாள் உனக்கு இந்த உலகத்துல கொடுத்துருந்தோம், என்ன பண்ண என்ன பண்ணிட்டு இருந்த கேக்குறாரு. அப்ப எல்லாம் விட்டுட்ட, இப்ப வந்து யமன் வந்து கழுத்தில் சுருக்கிட்டு அப்படி இழுக்கிறானா, இப்படி இழுக்கும் பொழுது நான் வரமாட்டேன், இவன் அந்த பக்கம் இழுப்பான், இவன் இந்த பக்கம் இழுப்பான், அவன் அந்த பக்கம் இழுப்பான், வெளியில இருந்து சொல்லுவான் இழுத்துட்டு கிடக்குது. இழுத்துட்டு கிடக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா போராட்டம், வரமாட்டேன் 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 இழுத்துட்டு. அப்ப வந்துட்டு ஒருத்தர் சொன்னாரான், இது மாதிரி திருப்புகள்னு ஒரு நூல் இருக்கிறது, அந்த திருப்புகளை படித்தால் யமபயம் வராதுன்னு இப்ப அவன் காதல சொன்னா என்னடா பிரயோஜனம் கேக்குற. கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றது, அப்பயா போய் படிச்சிட்டு இருக்கிறது. வேகமா கொடாலையும் கடப்பாறையும் தூக்கிட்டு ஒருத்த கிளம்புறான், எங்கடா பாரு கிணறு வெட்ட போற, எதுக்கு கிணறு வெட்ட, தண்ணீராக வந்துருச்சு கிணறு வெட்ட போற. இவனை பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்க, தண்ணி தாகம் வந்த பிறகு ஒருத்த கடப்பாறையும் கோடாலையும் எடுத்துட்டு போறான்னு சொன்னா இவனுடைய அறியாமையை எப்படி நீங்கள் பார்ப்பீர்களோ அதே மாதிரிதான் அருளாளர்கள் நம்ம பார்த்து பாடினாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, அருளாளர்களுடைய பார்வையிலே நாம் நினைக்கின்ற இந்த பொருள்கள் எல்லாம் பெரியது பெரியது பெரியதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் இந்த பொருள்கள் எல்லாம் குப்பை என்பதாக அருளாளர்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இதை இந்த குப்பைக்காகவா இவ்வளவு நாள். ஆக செல்வம் என்று சொல்லக்கூடிய செல்வத்தை வைத்துக் கொண்டு அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை பல பேரினுடைய நிலைமை. ஒருத்தர் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தார், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது கையில காசு பணம் பணம் வச்சிட்டு இருக்கிறாரு, ஆனா அந்த பணத்தை பத்திரமா வைக்கணும். ட்ரெயின்ல போகும்போது அவருடைய பையில எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்ப இருக்கா இருக்கான்னு சொல்லி எடுத்து எடுத்து பார்த்து பணம் இருக்கா பணம் ஏற்ற மாதிரி ஒருத்தர் அந்த கம்பார்ட்மெண்ட் அந்த போகியில மட்டும் அந்த அந்த கம்பார்ட்மெண்ட் அவர் உட்கார்ந்துருக்க இடத்துல மட்டும் முன்னாடி ஒருத்தர் இவர் ஒருத்தர் அவ்வளவுதான் ஏற்ற மாதிரி உட்கார்ந்துருக்கா, இவர் எடுத்தாரு பணத்தை அப்படி எடுக்கிறாரு என்றார், திருப்பி உள்ள வைக்கிறாரு. அவன் பார்த்தா என்னடா இது எடுக்கிறாரு என்றாரு உள்ள வைக்கிறாரு. டாக்டர் எப்பயாவது அபேஸ் பண்ணிடலாம்னு அப்பதான் அவனுக்கு போனது, ஏன்னா இதுவரை ஒரு எடுத்து உள்ள வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து எடுத்து காமிச்சா ஐயா என்னுடைய பொட்டியை கொஞ்சம் பாத்துங்க அப்படின்னா போய் பார்த்து பாத்ரூம் போயிட்டு இவரே சொன்னாரு, நீ என் பொட்டியை கொஞ்சம் பாத்துக்கப்பா நான் போயிட்டு வரேன். ரெண்டு பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாச்சு. இவரு கொஞ்சம் அப்படி படுத்தாரு அசந்தாரு, இவனும் ஏத்த மாதிரி உட்காந்துருக்கணும் படுத்தான், அவன் படுத்து தூங்குற மாதிரி ஒரு பாவலா இந்த பக்கம் படுத்தவரும் உண்மையிலேயே தூங்கிட்டார். இவன் உடனே அவர் தூங்கினார் வந்தார்னு தெரிஞ்ச உடனே எழுந்து போய் அவரு எங்க பணத்தை வச்சிருப்பாரு எல்லா பக்கமும் தேடும். அவர் கொட்டி அவருடைய தலைமாட்டு கடியில இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் தேடா கிடைக்கும். நொந்து போயிட்டான். சரி இது போய் அவனும் போய் படுத்து தூங்கினான். தூங்கிட்டு காலையில எழுந்தாரு இந்த பெரியவர். எழுந்துட்டு திரும்பி பார்த்தா எடுத்தாரு நோட்ட கட்டுக்கட்டா என்ற அகீர்ந்த செய்வது. என்னடா இது, இந்த ஆள் என்ன மாய வித்த பண்றவரா இப்படி வச்சிருக்கிறாரு. உடனே அந்த ஆள்கிட்ட பணம் வச்சிருந்தாரு இல்லையா அவர்கிட்ட சொன்னாராம், பா நான் உண்மையை உன்னை சொல்லிடுறேன், ஏன்னா நேத்து நீ இந்த பணத்தை எல்லாம் எண்ணும் போது உடனே இதை அபேஸ் பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன். எனக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா பணத்தை நான் நீ தூங்கினதுக்கு அப்புறம் தேடு தேடு தேடுற, எனக்கு இந்த பணம் கிடைக்கல. அப்படி இந்த பணத்தை எங்கதான் நீ வச்சிருந்த அதை மட்டும் எனக்கு சொல்லுப்பான். அடமடையா, நீ எல்லா இடத்தையும் தேடுவ, ஒரு இடத்த தேட மாட்டேன். அது எதுனா உன்னோட பொட்டி, உன் பொட்டியில தான் நைட்டு முழுக்க பணத்தை வச்சிருந்தேன். வெளியிலே நம்ம கிட்ட இருக்கிறத தெரியாது, வெளியிலே இருக்கிறது இருக்கிறது என்பதை அது தேடி 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 அலைகின்ற பொழுது செல்வம் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை விட்டு ஒருவன் தேடுவது எவ்வளவு மடமையோ அதை போல திருமுறைகள் என்கின்ற செல்வத்தை நாம் வைத்துக் கொண்டு வெளியில சிறு தெய்வங்களை தேடி அலைதல் என்பதற்கு ஈடு. வெளியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெய்வங்கள்லாம் இதை கொடுக்கும் அதை கொடுக்கும், இவரு கிட்ட போனா இதை கொடுப்பாரு அவர்கிட்ட போனா அதை கொடுப்பாருன்னு சொல்லி அப்படி தெய்வங்களை நாடி செல்லுதல் சிறு தெய்வ வழிபாடு என்பது சைவத்திலே கிடையாது. அதனாலதான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. 12 திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய இந்த 12 திருமுறைகள் சைவத்திற்கு கிடைத்த அருள் செல்வம். இந்த அருள் செல்வத்தை தொகுத்த முறை இருக்கிறது பாத்தீங்களா, அதுல ஒரு நுணுக்கம். முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தருக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. 1, 2, 3 திருஞான. 4வது திருமுறை, 5வது திருமுறை, 6வது திருமுறை அப்பர் பெருமாள். யாரு அப்பர்? திருநாவுக்கரசு ஆண்டாருக்கு. 7வது திருமுறை சுந்தரர் இல்லையா, 7வது திருமுறை சுந்தரர். 8வது திருமுறை மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகமும் திருக்கோவில். 9வது திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பகுதி. 10வது திருமுறை திருமந்திரம், இது 10வது திருமுறையாக வைத்தது. 11வது திருமுறை காரைக்கால் அம்மையார் போன்ற அருளாளர்கள் அருளி செய்த திருமுறை தொகுப்பு. முதல் ஆசிரியர் சிவபெருமான் தான். 12வது திருமுறை பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணம் 12வது. இப்ப திருமுறைகளை இப்படி தொகுத்ததுல என்ன ஒரு ஒரு கன்ஃபியூஷன், என்ன ஒரு குழப்பம் இந்த சைவ உலகத்துலன்னா, யாரு முன்னாடி பாடினாங்களோ அவங்கள வந்து முன்னாடி 10 திருமுறையா போயிடுச்சு. திருஞான சம்பந்தர் 1, 2, 3னா திருஞான சம்பந்தர் காலத்தினாலே முற்பட்டவர். அதுக்கப்புறம் வந்தவர் திருநாவுக்கரசர், அதுக்கப்புறம் வந்தவர் சுந்தரர். இப்படி காலத்தின் அடிப்படையிலே திருமுறைகள் தொகுக்கப்பட்டதா அப்படின்னு சில பேர் அந்த சைவத்திலே வாதாடுவது உண்டு. ஒரே காலத்திலே இருந்தவர்கள் சுந்தர நம்முடைய அப்பரும் சம்பந்தர். ஆனால் அப்பர் தான் முதன் முதல்ல பாடுறார். திருநாவுக்கரசர் பாடி ஆனதுக்கு பிறகுதான் திருஞான சம்பந்தர் பாட ஆரம்பிக்கிறார். அப்ப திருநாவுக்கரசர் தான் 1வது திருமுறை, 2வது திருமுறை, 3வது திருமுறையா ஆக்சுவலா வந்திருக்கணும் காலத்தின் அடிப்படையில இருந்திருந்தா. சரி, காலத்தின் அடிப்படையிலேருந்து இப்படி போனா இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும்னா, 11வது திருமுறையிலே காரைக்கால் அம்மையார்னு ஒரு அம்மையா இருக்காங்க. அவங்க வந்து அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை பாடினாங்க. இந்த காரைக்கால் அம்மையாருடைய பாடல் திருஞான சம்பந்தருக்கும் முன்னாடி, அப்பருக்கும் முன்னாடி, சுந்தரருக்கும் முன்னாடி. அப்படி பார்த்தா காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல வந்திருக்கணும் இன்கேஸ் காலத்தின் அடிப்படையில பிரிக்கப்பட்டு இருந்தால். அப்ப ஒண்ணு தெளிவா தெரியுது, நிச்சயமாக திருமுறைகள் என்பது காலத்தின் அடிப்படையிலே பிரிக்கப்படவில்லை இல்லையா, அது காணிக்கின்ற. அப்ப திருஞான சம்பந்தருக்கு 1, 2, 3 சொன்னா ஏதோ ஒன்று திருஞான சம்பந்தருக்குரிய ஒரு தனி சிறப்பு உண்டு, ஆகையினாலே அது 1, 2, 3. நாவுக்கரச பெருமானுக்கு 4, 5, 6. இப்ப சப்ஜெக்ட் நம்ம அது திருமந்திரம். அதனால ஏன் ஒன்னு ரெண்டு மூணு, ஏன் நாலு அஞ்சு ஆறு, ஏன் ஏழுன்றது இல்ல கணக்கு, ஏன் பத்துன்றதுதான் இப்ப கணக்கு. நாலு அஞ்சு ஆறு நாவுக்கரசு பெருமான், ஏழாவது திருமுறை சுந்தரர், எட்டு மணிக்கவாசி. இது வேணும்னே எட்டாம் திருமுறையாகவே இருக்கணும் திருவாசகம்னு தான் அது. திருவாசகம் இயல்பாகவும் போய் அமைந்தது, சான்றோர்கள் மிக அற்புதமாக அமைத்த ஒரு இடம் எட்டு. திருவாசகம் என்று சொல்லக்கூடிய நூல் எட்டாத இறைவன் திருவடியை எட்டு என்பதாக கொடுத்தது, ஆகவே அது எட்டாம் திருமுறை. திருவாசகம் பார்த்தீங்கன்னா திருவடி தான் திருவாசகம். ஆனால் இறைவனுடைய திருவடியை நம்மால் எட்ட முடியுமா எட்ட முடியுமா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறது எதுக்குன்னு சொன்னா, அல்டிமேட் நம்மளுடைய எய்ம், அதனுடைய கோல், லட்சியம் என்ன என்பதாக சொன்னா, பெருமாளுடைய திருவடியை கொஞ்சம் பாத்திர மாட்டோமா, அவனுடைய திருவடி கொஞ்சம் கிடைச்சிடாதா, திருவடி தரிசனம் கிடைச்சிடாதா. அப்படி திருவடி என்பது அவ்வளவு சாதாரணமா கொடுத்துருவாரா என்ன? அப்படி திருவடியை நாம் கொடுக்க வேண்டும், திருவடி நமக்கு வலிமையா வரணும்னு சொன்னா ஒரே ஒரு நூல் தான், அது எட்டாம் திருமறையாக இருக்கக்கூடிய திருவாசகம் ஒன்றுதான் திருவடியை காட்டவல்ல ஒரு நூல். ஒண்ணு. இரண்டாவது, சிரசு என்பது என்றான் உடம்புக்கு சிரசு பிரதானம். எட்டு ஜான் உள்ள ஒரு உடம்புக்கு எது பிரதானம்னு கேட்டா தலைதான். போர்ல வந்துட்டு கையை எடுத்துட்டு வந்தா ஒத்துக்க மாட்டான், காலை எடுத்துட்டு வந்தா ஒத்துக்க மாட்டான், எதை எடுத்துட்டு வரணும், இன்னொருத்த வெட்ட தலையாவது எடுத்துட்டு வந்துடும். அப்ப தலையை எடுத்துக்கொண்டு வருவதுதான் பிரதானம், அதுதான் வெற்றி. நீ தலையை வெட்டிட்டு வந்தாதான் வெற்றி. சும்மா முதுகு எல்லாம் எவனா வெட்டிட்டு போனா முதுகு எடுத்துட்டு வந்து விட்டு, இதெல்லாம் நம்ம கிட்ட வேலை. அப்படி தலை என்பது எப்படி உடம்புக்கு பிரதானமாக விளங்குகின்றதோ அதை போல வேதத்திற்கு பிரதானமாக விளங்குகின்ற, தமிழ் வேதத்திற்கு பிரதானமாக முடிமணியாக விளங்குகின்ற நூல் திருவாசகம். ஆகவே அது எட்டு. அதனாலதான் வள்ளல் பெருமான் இது சிகா மந்திரம் என்று சொல்லக்கூடிய, சிகா மந்திரத்தில் கூறிய ஒரு குறிப்பு, எட்டாவது மந்திரம் சிகா மந்திரம். ஆகவே ஒரு குட்டி திருவாசகத்தை பனை ஓலையிலே எழுதுவார் யாரு, வள்ளல் பெருமான். எழுதி தன்னுடைய முக்காடு பால் போட்டிருப்பார், அதுக்கு அடியில அப்படி சொருகி வச்சிருப்பார். ஏன்னா திருவாசகம் என்பது சிகா மந்திரம் என்பதை இந்த உலகத்திற்கு அவர் காட்ட வேண்டும் என்பதற்காகவே திருவாசகத்தை தலையிலே சூடியிருப்பார். சிகா மந்திரம் திருவாசகம், அது எட்டு. இன்னொரு பொருள், எட்டுக்கு இன்னொரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எண்ணில இன்றைய விஞ்ஞான அடிப்படையில ஒரு எட்டு என்கின்ற எண்ணில எல்லா எண்ணும் அடங்கும். எட்டுலேயே ஒண்ணு வரும், எட்டுலேயே ரெண்டு வரும், எட்டுலேயே மூணு வரும், எட்டுல நாலு, எட்டுல பாத்துருக்கீங்களா பேங்க்ல போட்டீங்கன்னா டோக்கன் கொடுக்கும். உங்க டோக்கன் வருதான்னு உட்காந்து பாத்துட்டு இருக்கேன், ஒரு சிவப்பு கலர் லைட் எரியும். அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே எட்டுல தான் இருக்கும் டிஜிட்டல். அது டிஜிட்டல் வேர்ல்டுல மெயின் டிஜிட்டல் வேர்ல்டோடைய ஆட்சி எண் எதுன்னு கேட்டீங்கன்னா எட்டு. இந்த டிஜிட்டல் உலகத்துல ஆட்சி எண் எது? எட்டு. இல்லைன்னா டிஜிட்டல் வேர்ல்டு இல்ல, சயின்ஸ் இல்லைங்க. இன்னைக்கு எட்டு என்பது எல்லா உலகத்திற்கும் அடிப்படையாக விளங்கும் எண். எட்டிலேயே எல்லா படித்து நம்முடைய சான்றோர்கள் எத்தனையோ கோடி முறை அவர்களை வணங்கணும். அப்படி அவர்கள் இருந்து அனுபவித்து தொகுத்த ஒரு முறைதான் பனிரெண்டு திருமுறைகள்னு தொகுத்து கொடுத்திருக்காங்களே தவிர, அதை ஏதோ ஒரு போக்கிலே அதை தொகுத்தது அல்ல. பத்தாம் திருமுறை என்பதாக சொல்லப்படுவது திருமந்திரம். இந்த திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமந்திரத்தை ஏன் பத்தாம் திருமுறையாக சான்றோர்கள் தொகுத்தார்கள் என்பது முதல் அடிப்படையான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நாம பதிலை தெளிவாக பண்ணோம் என்பதாக சொன்னால், திருமந்திரத்தினுடைய ஒரு பகுதி, திருமந்திரத்தினுடைய அடிப்படை என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக ஆகும். திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமந்திரம் 10 திருமுறையாக ஏன் அதை வைத்து எண்ணப்படுகின்றது? அதுதான் முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு இப்பொழுது விடை தொடங்குவதற்கு இப்பொழுது நாம் ஆயத்தமாகும். திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமந்திரத்தை அருளி செய்தவர் திருமூலர் என்று சொல்லக்கூடிய அருளாளர். திருமந்திரத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சுருக்கமாக அந்த வரலாற்றினை நாம் கண்டோம் என்பதாக சொன்னால், செங்கிழார் பெருமான் திருமூலருக்கு திருமந்திரத்தில எப்படி அந்த திருமந்திரம் உருவானதுன்னு சொல்றதுக்கு செங்கிழார் பெருமான் பாடல்கள் அமைக்கிறார். அப்படி அமைத்த பாடல்கள் மொத்தம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா, 28 பாடல்கள்ல திருமூலருடைய திருமந்திரத்தினுடைய வரலாறு சொல்றார். எத்தனை பாட்டு? 28 பாட்டு. திருமந்திரம் என்பது ஆகமங்கள், 28 ஆகமங்களையும் 9 தந்திரங்களாக பிழிந்து கொடுக்கின்ற ஒரு நூல். ஆகவே 28 பாட்டு கரெக்டா திருமந்திரத்தினுடைய அந்த வரலாற்றை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் 28 பாடல்கள் அமைகிறார். இப்ப இவர் 28 அமைச்சார் இல்லையா? திருமந்திரம் செய்த நம்முடைய திருமூலத்தேவர் கூத்து தரிசனம் என்று சொல்லக்கூடிய திருக்கூத்து தரிசனம்னு ஒரு பகுதி அமைக்கிறார். திருக்கூத்து தரிசனம், அதாவது பெருமானுடைய திருக்கூத்து எப்படி அமைக்க வேண்டும், அந்த திருக்கூத்தினுடைய அம்பலத்தினுடைய சக்கரம் எப்படி அமைய வேண்டும், அதனுடைய மந்திரம் எவ்வாறு அமைய வேண்டும்னு கொடுக்கிறார். இது வந்து ரொம்ப யோகத்திலே இருந்து கொடுத்த அனுபவ நூல். அப்படி யோகத்திலே இருந்து கொடுக்கின்ற பொழுது சிவானந்த கூத்தினை பற்றி அவர் தெரிவிக்கின்ற மந்திரங்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா, 82 மந்திரங்கள் குரு சிவானந்த கூத்து. திருக்கூத்து தரிசனம் பாத்தீங்கன்னா 82 மந்திரங்கள் இருக்கும். திருமூலருடைய வரலாறு சேக்கிழார் பெருமான் 28, திருக்கூத்து தரிசனம் உல்டா 82. அவரையே 82 அமைச்சார் பாத்தீங்கன்னா, அதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. எல்லாமே இப்ப வந்து சும்மா கதை எல்லாம் கிடையாது. நம்ம கதை சொல்ல ஆரம்பிச்சோம்னா அப்புறம் நீங்க தூங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால இப்ப நான் என்னுடைய ஒரு டப் ஜாப் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சிந்தனையை எப்படியாவது திருமூலர் பக்கம் ஒரு அப்படி திருப்பறதும், அதுல ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி, புதிய செய்திகளா நீங்க எடுத்துட்டு போகணும். இதுவரையிலும் திருமந்திர நூலை பற்றி யாரும் சொல்லாத செய்திகளாகவும் திருமந்திரத்தினுடைய முக்கியமான நுணுக்கத்தை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சிவராத்திரியினுடைய ஒரு தனித்துவம். அவர் எத்தனை பாடல் அமைச்சார்னு கேட்டீங்கன்னா, திருக்கூத்து தரிசனத்துக்கு 82 பாடல் அமைச்சார். ஏன் 82 அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. 82ல பாத்தீங்கன்னா 8 இருக்கும், 2 இருக்கும். 8-2 தான் திருக்கூத்து. 8-2 அறியாத என் செவியில், 8-2 இதுதான் இலிங்கம் என, 8-2 இதுவாய் மொழிந்த குரு முதல்வோனே. 8-2 அது 8-2 என்பதுதான், 8-2 அறியாத என்னை இப்பட்டிமன்றம் ஏற்றுவித்தனைன்னு சொல்லுவார் மணிவாசக பெருமாள் திருச்சதகம். 8-2 அறியாத என்னைன்னு சொன்னா, உன்னுடைய திருக்கூத்தினை முழுமையாக நான் அனுபவிக்காத என்னை 8-2. ஆக திருக்கூத்து தரிசனம்னு சொல்லுகின்ற அந்த மந்திரங்கள் மொத்தம் 82 அந்த மந்திரத்தினுடைய எண்ணிக்கையிலேயே அந்த பொருளை அமைத்து காட்டுகின்ற திறம் திருமந்திரத்திற்கு உண்டு. அப்படி திருமந்திரமாகிய இந்த திருமந்திர நூலை எப்படி இந்த திருமந்திர நூல் இந்த மண்ணுலகத்திலே தோன்றியது என்பதை சேக்கிழார் பெருமான் சொல்ல வருகின்ற பொழுது, கைலாயத்திலே நந்தியம் பெருமான் இருக்கிறார். இந்த நந்தியம் பெருமான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நந்தியம் பெருமான் தான் கைலாயத்துக்கு அவர்தான், அங்கதான் அவர்தான் அதிகாரம், அவர் செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டின்னு மட்டும் சொல்ல முடியாது. அவர் சிவபெருமான் வந்து அவருக்கு கொடுத்திருக்க அதிகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லாத்தையும் பிரம்புல அட்டிடான். யார இந்த தேவர்கள் எல்லாம் அடிச்சு புடிச்சிட்டு என்னோட திருவடியை பாக்குறதுக்கு வருவான், இவனை வந்துட்டு நீ உள்ள விடாத. என்ன பண்ணணும்னு கேட்டா, அப்படியே அடிச்சு புடிச்சு உள்ள வந்தா கூட பிரம்பாலை அடித்து அவர்களை வெளியிலே தள் என்பதாக சொல்லிய அதிகாரம் உண்டு அவருக்கு. ஆனா பெரம்பலை அவர்கிட்ட அடிச்சாலும்
அதை கிளைத்து அதை வாங்கிக்கிட்டு ஆக வாங்கினதுதான் வாங்கணும் அடி. நந்தியம் பெருமாள் கையால அடி வாங்கியிருக்கோமே, நம்முடைய வினை எவ்வளவு நீங்குகின்றது அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா தான் வாங்குறான் அடிய. அது யாரும் துன்பமாக வாங்கவில்லைன்னு சேர்ந்தார் பெருமான். திண்ணை தரிசனம் செய்ய வந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த காட்சியை சொல்லுகின்ற பொழுது அங்கே தேவர்கள் இருந்து பிரம்பாலே அடிபட்ட செய்தியை சொல்லுகின்றனர். அப்படி இந்த நந்தியம் பெருமான் என்று சொல்லக்கூடிய நந்தியம் பெருமானுடைய மாணவர்கள் மொத்தம் 8 பேர். நந்தியம் பெருமானுடைய மாணவர்கள் மொத்தம் 8 பேரா. அவரு நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ரொம்ப க்ளோஸ் இது உண்டு, இருவரும் ஒருவருக்கு ஒருவர். அதனாலதான் கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த நந்தியம் பெருமானுக்கும் சிவலிங்க பெருமானுக்கும் இடையிலே யாரும் போகக்கூடாது. உண்மையாக ஆகம விதிப்படி பாத்தீங்கன்னு சொன்னா திருக்கோயிலே இந்த நந்தியம் பெருமானுக்கும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சிவமூர்த்தத்திற்கும் இடையிலே எந்த விதமான தொடர்பும் துண்டிப்பும் இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிஷபம் என்று சொல்லக்கூடிய இந்த விடையினுடைய மூக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எம் பெருமான் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த லிங்கத்தினுடைய உந்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த நடுவில் இதுக்கும் அதுக்கும் லைன் இருக்கும், இன்லைன் இருக்கும். நீங்க எந்த திருக்கோயில் போனாலும் இது நிச்சயமாக இருந்துதான் ஆக வேண்டும். ஆகம விதிப்படி இந்த மூச்சு காற்று என்று சொல்லக்கூடிய இந்த காற்றினுடைய தொடர்பு பெருமானுக்கும் இந்த நந்தியம் பெருமானுக்கும் இடையிலே இருந்து அப்படி தொடர்பு துண்டிக்காமல் இருக்கும் ஒரு நிலை திருக்கோயில உண்டு. அதனால திருக்கோயில இப்படி போகக்கூடாது, இப்படி போட இப்படியேதான் வரணும், அந்த பக்கம் இருக்கிறவங்க அப்படியேதான் வரணும். ஆக இந்த நந்தியம் பெருமான் இறைவனிடத்திலே அவருக்கு உபதேசம் செய்கிறார். யாரு? சிவபெருமான் நந்தியம் பெருமானுக்கு உபதேசம் செய்கிறார். அதை வாங்கிய நந்தியம் பெருமான் 8 பேருக்கு உபதேசம் செய்கிறார். யாரு வாங்கினவர்? 8 பேருக்கு செஞ்சார். அந்த 8 பேர் யார் என்பதாக குறிப்பிடுகிறார். 1, நால்வர் என்று சொல்லக்கூடிய சனகாமி முனிவர்கள் 4. சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரன். அப்படி சனற்குமாரன் என்று சொல்லக்கூடிய இந்த 4 நந்தியம் பெருமான் உபதேசம். அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பதஞ்சலி, வியாக்கிரபாதர், அப்புறம் சொல்லக்கூடாது சிவயோக மாமுனி. அவரு மௌனவரதன் இல்லையா, நல்ல சார், ஈஸியா போயிட்டு பெரிய புராண வகுப்புல வந்துட்டு நான் கேள்வி கேட்கிற ஒரே ஆளு அவருதான். அதனால என்ன பண்ணுவாரு, வகுப்புக்கு லேட்டா வராரு இப்பெல்லாம். அப்ப சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரபாதர், அப்புறம் திருமூர்த்தி. மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 8 பேர். இந்த லிஸ்ட் வந்துட்டு ஏதோ மேடையில ஐயா ஏத்திக்காரன்னு உட்கார்ந்துட்டு நான் சொல்ற லிஸ்ட் இல்ல. இந்த லிஸ்ட் வந்து திருமூலத்தேவரே கொடுக்கின்ற பட்டியல். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் 4. நந்திகள் 4ங்கிறது இந்த சனகாதி முனிவர்கள் 4 நந்தி என்பதாக குறிப்பிடுகிறார். நந்திகள் 4 சிவயோக மாமுனி, மன்று தொழுத பழக்கொஞ்சலி, வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு, என் மருமாமை என்னோடு சேர்த்து 8 பேர். இந்த 8 பேருக்கும் நந்தியம் பெருமான் அங்கே இருந்து உபதேசம் செய்கிறார். 8 பேருக்கு செய்தாரா, அதுல ஒருவர் திருமூலர். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு உண்டு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, காமராஜ் யூனிவர்சிட்டி, அப்புறம் பாரதியார் யூனிவர்சிட்டி, அப்புறம் பாரதி தாசன் யூனிவர்சிட்டி, அப்புறம் அழகப்பாவா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அழகப்பா சொல்லிட்டாரு, நீங்க திருப்பி சொல்றீங்க. அப்ப அழகப்பா மனோன்மணியா சுந்தரனார் யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டியும் சொன்னீங்களே. கைலாஸ் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, யூனிவர்சிட்டி ஆஃப் கைலாஸ் ஒண்ணு உண்டு, கைலாஸ்ல இருக்கு. இப்ப எல்லா யூனிவர்சிட்டியும் தெரியும், ஆனா நந்தியம் பெருமான் தான் முத முதல்ல யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சவர். யூனிவர்சிட்டி ஆஃப் கைலாஷ் அங்க இருந்து தொடங்கினதுதான் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க 8 பேர் முதல் மாணவர்கள். அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவர் யார் தெரியுமா? திருமூலர். அந்த திருமூலரை இங்க வந்து யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? முதல்ல இந்த யூனிவர்சிட்டி வந்து போலாமா அப்படின்றதுக்கு இந்த பேசிக்கா என்ன கேப்பீங்க? இந்த பேசிக்கா இந்த யூனிவர்சிட்டியில படிக்கலாம்ப்பா அப்படின்னு. என்ன சொல்றீங்க? கேம்பஸ் இன்டர்வியூ. இந்த கேம்பஸ் இன்டர்வியூ எந்த காலேஜ்ல வந்து எடுத்துட்டு போறானோ அந்த காலேஜுக்கு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க். எந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் கேம்பஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கைலாஷ்னு சொல்லி இந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில தான் எங்கே இருந்தாலும் நீங்க உங்களை அழைத்து போவதற்கு பெருமாள் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தக்கூடிய ஒரே இடம் யூனிவர்சிட்டி ஆஃப் கைலாஷ். இந்த யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னு சொன்னா நம்முடைய நந்தியம் பெருமாள் எப்படி அருள் செய்த அந்த எண்மர் என்று சொல்லக்கூடிய எட்டு பேர், அந்த எட்டு பேரிலே ஒருவர் இந்த சுந்தரநாதர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர். இவரு கைலாயத்துல ரொம்ப நாள் இருந்துட்டாரு. கைலாயத்துல இருந்து ஒரு நாள் அவருக்கு தன்னுடைய நண்பரை காண வேண்டும்னு ஒரு ஆசைப்பட்டார். யார் அந்த நண்பர் அப்படின்னு சொன்னா அகஸ்தியர். அகத்தியரை ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்தாராம். ஏன்னா அகத்தியர் கைலாயத்துல இருந்தப்ப என்ன சொல்லிட்டார், சிவபெருமான் நீ பொதியமலைக்கு போயிடு, பொதிகைக்கு அங்கே இரு என்பதாக சொல்லி அங்கே தமிழை வளர் அப்படின்னு சொல்லி அகத்தியரை பொதியை காமிச்சிட்டார். கைலாயத்தை இருந்தவர் நம்ம நம்ம நண்பரை இப்படி அகத்தியரை அமைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அகத்தியரை காண வேண்டும்னு சொல்லி கைலாயத்தை விட்டு சுந்தரநாதர் என்று சொல்லக்கூடிய மகா யோகி, சுந்தரநாதர் என்று சொல்லக்கூடிய மகா யோகி நந்தியம் பெருமானுடைய நேரடி உபதேசம் பெற்ற பெருமான் இறங்கி இந்த மண்ணுலகத்திற்கு வருகின்றார். இப்படி இறங்கி அவர் வந்த பொழுது அங்கே பொதிகை மலையை நோக்கிதான் போறார். கைலாயத்திலிருந்து வந்த உடனே அவர் போவது பொதிகை மலைதான். அப்படி இறங்கி வருகின்ற பொழுது அவர் உருவம் போகிறது, அதற்கு பின்னாடி அருவமாக சில தொடர்கின்றதாம். இது சேக்கடா பெருமான் காட்டுகின்ற வரலாறு உங்களுக்கு சொல்லல, வரலாறு சொன்ன நேரமும் இல்ல. திருமந்திரம் மட்டும் நாம இரண்டு மூன்று மந்திரங்கள் பார்த்தாலே ஒரு பெரிய விஷயம். சிவராத்திரி என்று திருமந்திரம் கேட்பதும் திருமந்திரத்தை படிப்பதும் மிக மிக புண்ணியமான ஒன்று. அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு இங்கே கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னா இது எத்தனையோ காலத்திலே நாம் செய்த புண்ணியம், நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் என்பதாக சொல்ல வேண்டும். அப்படி இவரை காண வருகின்ற பொழுது சேக்கடார் பெருமான் சொல்லுகின்றார், மற்றவர்தாம் அணிமாதி வரும் சித்தி பெற்று உடையார். இவரு இறங்கி இவரெல்லாம் வந்துட்டு இருக்கிறாரு. இப்படி வருகின்ற பொழுது அவரோடு வருகின்ற சிலவற்றை சொல்லுகின்றார். அது என்னன்னா அணிமா சித்தி வரப்பெற்றார்னர். அவரோடு இந்த சித்திகளும் கூட வரலாம். மற்றவர்தாம் அணிமாதி வரும் சித்தினர். ரொம்ப ரொம்ப சேக்கடார் பெருமானுடைய சொல்லு பாத்தீங்கன்னா அது வந்து அவர் போன ஒவ்வொரு சொல்லையும் கூர்ந்து பார்க்கும். மற்றவர் தான் அணிமாதி வரும் சித்தினர். இவர் போறல சித்திய நாடி, அதுவா வருதான் கூட, அதுவா கைகட்டி கூட வருதான். இந்த சித்திகள் என்பதை நாடி எந்த காலத்திலும் இந்த யோகிகள் செல்வது இல்லை. சித்திகள் என்பது இவர்களை நாடி பின்னாடி அது கைகட்டி வந்துட்டு இருக்கும். சித்திகள் என்பது நீங்க ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதாக சொன்னால், ஒரு கரும்பு ஆலை என்று சொல்லக்கூடிய கரும்பு ஆலை இருக்கிறது. அந்த கரும்பு ஆலையினுடைய குறிக்கோள் என்னன்னு சொன்னா, என்ன குறிக்கோள் கரும்பு ஆலையினுடைய குறிக்கோள்? டு ப்ரொடியூஸ் சுகர். அதான் கரும்பு ஆலையினுடைய குறிக்கோள். கரும்பு ஆலையினுடைய குறிக்கோள் அந்த சர்க்கரையை உற்பத்தி பண்ணுவதுதான். ஆனால் கரும்பாலையில் இருந்து சாறு வந்ததிலே இருந்து சர்க்கரை வருகின்ற வரையிலும் இருக்கக்கூடிய ப்ராசஸ் முறைகள் பாத்தீங்கன்னா பல முறைகள் இருக்கும். அதுல சர்க்கரை தான் வேண்டும், ஆனா கூடவே ஒரு கழிவும் தோன்றும், அதற்கு மொலாசஸ். மொலாசஸ் நீங்க சர்க்கரை ஆலை பக்கம் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னு சொன்னா அடிக்கும் பாருங்க, ஒரு துன்னாற்றம். நீங்க ஒரு 2 கிலோமீட்டர் அந்த பக்கமே சொல்லிடலாம், ஐயோ சர்க்கரை ஆலை வரும்போதுயா அப்படின்னு. பஸ்ல போனீங்கன்னா சர்க்கரை ஆலை வருதுன்னு சொன்னா அந்த வாசனை துர்நாற்றம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த மொலாசஸ் என்று சொல்லக்கூடிய கழிவு பொருள் சர்க்கரையை உண்டு பண்ணுவதுதான் நம்முடைய நோக்கம். கரும்பாலையில இருந்து சர்க்கரை உண்டு பண்ணுவதுதான் நம்முடைய நோக்கமாக இருந்தாலும் அதிலே நடுவிலே என்ன பண்ணுவான், பாதி பேரு ப்ராடக்ட விட்டுருவான், பை ப்ராடக்ட் விட்டுருவான். புரியுதா? இந்த மொலாசஸ் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இது ஏமரேசர் கோயில உட்காந்து நான் சொல்ல முடியும். மொலாசஸோட ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அது அம்மா காட்டுறாங்க. இதுதாங்க, இப்படி போயிட்டு இருந்தவன இந்த பக்கம் திருப்பறதுதான் அனிமாதி சித்தி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வடநாட்டுல முட்டாயை வந்து மலை போல குவிச்சு வச்சிருப்பான. முட்டாய் முட்டாய் விற்கும் போது பாத்தீங்கன்னா, அங்க எல்லாம் கல்கத்தால எல்லாம் அப்படி குவிச்சு குவிச்சுதான் வச்சிருப்பான் முட்டாய். அப்படி வச்சிட்டு இருக்கும் போது இந்த முட்டாய் இப்படி குவிச்சு வச்சுட்டீங்கன்னா அதுல எறும்பு வந்து மொச்சிடும். எறும்பு எப்ப வந்துடும் இல்லையா முட்டாய பார்த்தா, அதுக்கும் ஒரு வழி பண்ணுவான். இந்த முட்டாய்க வந்து எறும்பு நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு வழி பண்ணுவான். என்னன்னா, இந்த முட்டாய சுத்தி சக்கரையை தூவி வச்சிருவான். முட்டாய சுத்தி சக்கரை ஃபுல்லா தூவி வச்சிருவான். இந்த எறும்பு வரும், வந்த உடனே இந்த பார்க்கும் எது சக்கரை, சக்கரையை எடுத்த உடனே தங்குன்னு திரும்பி போயிடும். முட்டாய் பக்கமே வராது, பை ப்ராடக்ட்டுக்கு உள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அனிமாதி சித்திக்குள்ளேயே இருப்பான். ஆனால் இறைவனுடைய திருவடி என்ற முட்டாய் பக்கம் போக மாட்டோம். போக வேண்டிய இடம் அம்பாரா முட்டாயா, சக்கரை இல்ல. போக வேண்டிய இடம் சக்கரை, பை ப்ராடக்ட் மொலாசஸ் இல்ல. அதை புரிந்து கொண்டால் அனிமாதி என்கின்ற சித்தி நம்மை நாடி வந்து கைகட்டி பணி புரியும், நமக்கே தெரியாது. ஆனால் இந்த சித்தியில மட்டும் ஒருவன் அதிலே விழுந்து விட்டான்னு சொன்னார், அவ்வளவுதான், அதுல இருந்து மீளவே முடியும். ஆகவேதான் ரொம்ப அற்புதமா செய்கிறார் பெருமான் சொல்றார், மற்றவர் தான் அனிமாதி வரும் சித்தினர். வரும் சித்தினர் இவர் நாடி போல, திருமண நாடி எந்த சித்தியும் நாடி போல, அதுவா வருது பின்னாடி கைகட்டிட்டு. எதுக்கு வருதுன்னா, பின்னாடி ஒரு காலத்துல இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த சித்திய யூஸ் பண்ண போறாரு. எது, இந்த எட்டு சித்தியில ஏதோ ஒண்ண பயன்படுத்த போறாரு. என்ன பயன்படுத்துவாரோ, ஒன்ன பயன்படுத்துவாரோ, என்ன பயன்படுத்துவாரோ, ஒன்ன பயன்படுத்துவாரோன்னு தெரியல. அப்படி இந்த சித்திகள் அத்தனையும் பின்னாடி கைகட்டிட்டு வருது. என்ன பயன்படுத்துவாரா, என்ன பயன்படுத்துவாரா, இவர் கையால நம்ம பயன்படலாமேன்னு வந்தது. அதுல இருந்து ஒன்னு எடுத்து பயன்படுத்துறாரு. அதுக்காக இப்பவே அவர் வருகின்ற பொழுது சித்திகளும் கூட வருகின்றதுன்னு சொல்லி நம்முடைய சேக்கிரடார் பெருமான் அமைக்கின்ற அந்த அற்புத நிலை. வந்தாரு, வந்தவரு பொதிகை மலையை நோக்கி போகின்ற பொழுது பல தலங்களை தரிசனம் செய்து போறார். அப்படி காவிரி கரை வந்து அடைகிறார். காவிரி கரை வந்து அடைந்தவர் காவிரி கரையில திருவாவூர்துறைன்னு ஒரு தலம். இந்த திருவாவூர்துறைக்கு வந்தார் நம்முடைய சுந்தரநாதர் என்று சொல்லப்படுகிறது. இதுவரையிலும் அவருடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா சுந்தரநாதர். கைலாயத்திலிருந்து கீழே இறங்கி பொதிகை மலையில இருக்கக்கூடிய அகஸ்திய தேவரை பார்ப்பதுன்ற அந்த நோக்கத்தோடு வந்த மகா யோகியாக விளங்கிய அவருக்கு சுந்தரநாதர்னு பேர். இப்ப இந்த சுந்தரநாதர் காவிரி கரை அடைஞ்சார். அடைந்தவர் அங்கே திருவாவூர்துறை பெருமான் பசுபதி, அற்புதமான தெய்வம். உள்ள போனார், பெருமானை பார்த்தார், அவ்வளவுதான். புதிய மனசு எவ்வளோ கோயில் போயிருப்போம், ஆனா சில கோயில் போயிருங்கன்னு சொன்னா பெரிய மனா இருக்காது இல்லையா சரவணன் சார். பல கோயில்கள் போவோம். இப்ப இந்த உழவார் பணிக்கும் போவோம் இல்லையா. அப்படி பல கோயிலுக்கு போகும்போது சில கோயில் போனீங்கன்னா அந்த கோயிலை விட்டு பெரிய மனா இருக்காது. அப்படிதான் திருவெண்காடர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பட்டினர் சார் தோன்றினார். குபேரன் திருவெண்காட்டுக்கு வந்து பெரிய மனம் இல்ல, என்ன இங்கேயே வச்சிருப்பான்னாரு. சரி இங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்லி பட்டினர் தர கொடுத்துட்டாரு. ஒரு பிறப்பு திருவாவூர்துறை வந்தவர் ஏதோ ஒண்ணு இழுக்குது. அப்படியே பெரிய முடியாத அளவிற்கு பெருமானோடு ஐக்கியமாகி நிற்கின்றார். அப்படி நின்ற அவர் காவிரி கரை ஓரமாக அப்படி வருகின்ற பொழுது அந்த காவிரி கரை ஓரமாக மேய்ச்சல் நிலம் இருக்கிறது. இந்த மேய்ச்சல் நிலத்திற்கு புறவு என்பதாக சொல்வார்கள். அந்த புறவு என்பதற்கு இன்னும் பொருள் முல்லை நிலம். இந்த முல்லை நிலத்துல மாடு மேய்க்க விடுவோம். முல்லை நிலத்துல மாடு புல்லு மேயும். இப்படி இவர் பெருமானை பார்த்த அந்த அனுபவத்துல அப்படியே காவிரி கரையை பார்க்கிறார். காவிரி கரையிலிருந்து அவருடைய எண்ணமானது திரும்புகின்றது எங்க, மேய்ச்சல் நிலத்துல. மேய்ச்சல் நிலத்தை பார்த்த சுந்தரநாதர் ஒரு அதி அதிசய காட்சியை அங்கே காணுகின்றார். என்ன அதிசய காட்சி என்பதாக சொன்னால், புல் மேய வேண்டிய அந்த மாடுகளினுடைய கூட்டம் புல் மேயாமல் அங்கே ஏதோ ஒன்றை சுற்றி அழுது கொண்டு கதறிக்கொண்டு நிற்கின்ற அந்த காட்சியை பார்க்கிறார். புரியல சுந்தரநாதர், என்ன அது, ஏதோ ஒன்று வினோதமாக இருக்கின்றது அப்படின்னு பாக்குறாரு. ஏன் மேய்ச்சல் நேரத்தில் மாடுகள் புல்லை மேயாமல் ஏதோ ஒன்றை சுற்றி இப்படி அழுது கதறிக்கொண்டு இருக்கின்றது என்னன்னு சொல்லி பக்கத்துல போலான்னு சொல்லி பக்கத்துல போய் பாக்குறார். அப்படி அந்த மாடுகளை விளக்கி உள்ள பார்த்தா ஒரு அந்த மாட்டினை மேய்த்து வைத்த இடையன் இறந்து கிடக்கு. இந்த இடையன் இறந்து கிடக்கின்ற அந்த இடையனை எண்ணி இந்த மாடுகள் எல்லாம் அப்படியே மோந்து மோந்து நக்கி நக்கி அந்த இடையனை எண்ணி அது கதறி கதறி அழுகின்றது. இதை பார்த்த உடனேயே அவருக்கு என்ன தோணியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று இந்த பார்த்த காட்சியை பார்த்த உடனேயே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் மைண்ட்ல என்ன ஆயிருக்கும், இந்த காட்சியை பார்த்த உடனே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், இப்படி ஒரு காட்சியை உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுங்க, இத பாக்குறீங்க, பார்த்த உடனேயே உங்களுக்கு என்ன தோணும், சொல்லாம ஐயா அதுதான் முக்கியம். மாடு எப்போ அந்த மாடானது ஒரு இடையனிடத்து இறந்து விட்டான்னு சொல்லி அது கதறி அழுது அந்த மாடுகள் அது அழுகின்றனன்னு சொன்னா, இந்த மாட்டின் இடத்துல இந்த இடையன் எத்தனை அன்பு செலுத்தி இருந்தால் இது அழுது. பாதி முக்காவாசி இடையர்கள் என்ன பண்ணுவானா, மாட்டை அடிச்சுதான் தொடரும், அடி பலார் பலார். சண்டேச நாயனாரே அப்படிதான் மாடு ஓட்ட ஆரம்பிச்சாரு. சண்டேச நாயனார் பாத்தீங்கன்னா அவரு முத முதல்ல அவரு வேதம் மோதிக்கொண்டுதான் இருந்தாரு. வேதம் மோதிக்கொண்டு இருந்த அவர் பாக்குறாரு அந்த மாட்டினை ஓட்டி கொண்டு செல்லுகின்ற அந்த இடையன் மாட்டை பலார் பலார் அடிக்கிறான். மாட்டை நீ இப்படி அடிக்கலாமாப்பா, தவறு, மாட்டினை அடிக்க கூடாது, அது தவறான செயல்னு சொல்றாரு. அப்பனா நீ வேதம் ஓததையும் அவனுக்கு தெரியும், மாட்டை ஓட்ட தெரியுமா உனக்குன்னாரு. இன்னையிலேருந்து உன்னோட மாட்டெல்லாம் எனக்கு கூட நான் ஓட்டுறேன்னு சொல்லி ஓட்ட ஆரம்பிச்சவர் தான் சண்டேச நாயனார். இன்றைக்கு சண்டேச பதமாக அமர்ந்து இருக்கக்கூடிய சண்டேச நாயனார், நீங்க கொடுக்குற அத்தனை பொருளையும் விலாவாரியா கணக்கு எழுதி பெருமாட்டை ஒப்படைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உடையவர் சண்டேசர். அவருக்கு முன்னாடி போய் தட்டக்கூடாது. சண்டேச நாயனாருக்கும் பெருமானுக்கும் இடையில எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உறவு அமைதியான உறவு. அவர் தான் சொல்லுவார், இன்னைக்கு கொண்டு வந்த தேங்காயில பாதி தேங்காய் அழுகல் சீம்பா கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்தான்னு சொல்லுவார். பெருமாட்ட ரிப்போர்ட் கொடுத்துருவார், இன்னைக்கு வந்த பொங்கல்ல, இன்னைக்கு வந்த ஆவின் பால்ல இவ்வளவு லிட்டர், ஆவின் பால்ல இவ்வளவு லிட்டர் தண்ணி கலந்திருக்குன்னு சொல்லிடுவார். இவ்வளவு பூ வந்தது இன்னைக்கு, இவ்வளவு உங்களுக்கு செஞ்சது அத்தனையும் ஏற்றுக்கொள்வது சிவபெருமானுக்கு அனுபவம் கிடையாது. சிவபெருமான் எந்த பொருளையும் தான் அனுபவித்து ஏற்றுக்கொள்பவர் அல்ல, அனுபவம் இல்லாத ஒரு நிலைதான் சிவபெருமான். சிவபெருமான் மட்டும் அனுபவிச்சுட்டாருன்னு சொன்னா ஏற்றத்தாழ்வு வந்துடும். ஏற்றத்தாழ்வு எது உடையதோ அது பரம்பொருள் இல்ல. எனக்கு இவன் வேண்டியவன் அவன் வேண்டாதவன் எப்ப ஒரு பொருள் வருதோ உடனே அது கடவுள் ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருது, கீழே வந்துட்டாருன்னு அர்த்தம். கடவுள் என்பவர் எப்படி என்பதை சொன்னால், வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். வேண்டுதல் வேண்டாமை இருக்கவே கூடாது கடவுள் இடத்துல. அவரு அதனாலதான் சண்டேஸ்வரர் வச்சார். சண்டேஸ்வரர் நாயனார் அவருக்கு உரிய பதம் என்ன என்பதாக சொன்னால், கொடுக்கின்ற அத்தனை பொருள்களையும் ஏற்றுக்கொள்பவர் சண்டேசநாதர். அவர் தான் ஏற்றுக்கொண்டு பெருமானிடத்துல சொல்வார், அவர் மாடு மேய்க்கின்ற அந்த தொழிலை எடுத்துக்கொண்டதே மாட்டினிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தொழிலையே ஏற்றார். அப்படி இவன் தான் இடையன் என்று சொல்லக்கூடிய இந்த இடையன் அந்த மாட்டினிடத்திலே எவ்வளவு அன்பு செலுத்தி இருந்தால் இந்த மாடுகள் எல்லாம் இப்படி இந்த இடையனை பார்த்து அழுதிருக்குமோ அப்படின்னு தான் என்ற சுந்தரநாதன். சரி, மாட்டோடைய துன்பத்தை நீக்க வேண்டும், செகண்ட் ஸ்டெப். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் நிலை பாத்தீங்கன்னா இடையன் அவன் அன்பு உடையவனாக இருந்திருக்கிறான். சரி, இப்ப மாடு துன்பப்படுகின்றது, இடையன் இல்ல, இடையனுக்கு இப்ப துன்பம் கிடையாது. யாருக்கு துன்பம், மாட்டுக்கு துன்பம். ஆக மாட்டினுடைய துன்பத்தை நாம் நீக்க வேண்டும், அதற்கு என்ன செய்வது, புரிஞ்சுதா? இப்ப மாட்டினுடைய துன்பத்தை நீக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும், மீண்டும் இந்த இடையன் என்று சொல்லக்கூடிய இடையன் உயிர் பெற்று எழுந்தால் மட்டுமே
தூரம் நீங்கும்.
அறிவினால் அறிவினால் ஆகுவது உண்டோ? வள்ளுவ பெருமான் கேக்குறாரு, உன்னோட அறிவுனால நீ வந்து எத்தனை படிச்சிருக்கிற, எத்தனை பெரிய நிலைவில் இருக்கிறன்றதெல்லாம் அறிவுடைய இலக்கணம் இல்லப்பா. நீ அறிவுடையவன் என்பதாக சொன்னால் அதற்கு இலக்கணம் அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இன்னொருவர் துன்பம் அடைகிறார்னு சொன்னா அந்த துன்பத்தை நாம நீக்க முடியலன்னா கூட இன்னும் அதிகமா துன்பம் செய்யாம இருந்தாலே போதும். ஒருத்தன் துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னா இவனுக்கு இன்பம். அவனா என்னங்க, நீங்க அவன் வீட்டுல பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் போயிடுச்சாங்க நேத்து நைட்டு, இப்படிதான் சொல்லுவான். ஐயோ 2 லட்சம் ரூபாய் போயிடுச்சுன்னு யாராவது சொல்லி பாத்து, 2 லட்சம் ரூபாய் போச்சு, இன்னும் வச்சானா 4 லட்சம் போயிடும். இப்படி மற்றவர்களுடைய துன்பத்தை நம்ம மற்றவைன்னு கூட சொல்லல. அவரு இன்னும் சொல்ற பிரிதின் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அக்ரிணை பொருள்களும் அதுல சேரும். அது மாடா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினாலும் சரி, இப்படி பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அப்ப மாட்டினுடைய துயரத்தை நீக்கணும்னு சொன்னா இடையனுடைய அந்த இடையன் உயிர் பெற்று எழணும். இப்ப இடையன் உயிர் பெற்று எழணும்னு சொன்னா இவர் அந்த உயிர் இடையனுடைய உயிருக்குள்ளே இவர் புக வேண்டும் இல்லையா. அப்ப இவர் உடலுக்குள்ள புகணும்னு சொன்னா இவர் உடலை ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணும். இத்தனை இருக்கு இதுல. அப்ப சுந்தரநாதன் தன்னுடைய உடலை முதலிலே பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொல்லி தன்னுடைய உடலை பாதுகாக்கின்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த உடலை அந்த இடத்திலே வைத்து பரதாய பிரவேசம் அப்படின்னு ஒரு சித்தி உண்டு. இதுதான் அந்த 8 சித்தி என்று சொல்லக்கூடிய அந்த சித்திகள் வந்தது இல்லையா கூட. அந்த கூட வந்த சித்திகள்ல அப்பா என்ன தேர்ந்தெடுத்தாரியா, உங்களை எல்லாம் வேஸ்ட். அனிமா சித்திகள்ல மலை போல காணலாம், அணு போல ஆகலாம், மகிமா லகிமா. திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய மலை போல இருக்கும், நீங்க மலைய கூட அசைக்கலாம், அவனை அசைக்க முடியாது, அப்படி ஒரு மலை வரும், அது மகிமா. அப்புறம் லகிமான்னு சொல்லி அணு போல அணுவிற்கு இருக்கக்கூடிய அந்த இடையே போல இடையாயிடும். இப்படி சித்திகள் பல உண்டு. அப்படி வர சித்திகள்ல இவர் எதை தேர்ந்தெடுத்தார்னா பரகாய பிரவேசம், கூடு விட்டு கூடு பாயும். அப்படி கூடு விட்டு கூடு பாய்கின்ற அந்த சித்தி அதை எடுத்தார். இவருடைய உடலை வைத்தார், பாதுகாப்பா வச்சாரு. பாதுகாப்பாக வைத்து இப்பொழுது சுந்தரநாதர் உடலிலே இருந்த ஆன்மா, நல்லா கேட்கணும், சுந்தரநாதர் உடலிலே இருந்த ஆன்மாவானது மூலன் என்று சொல்லக்கூடிய இடையனுடைய அந்த உடலிலே இப்பொழுது புகுகின்றது. புகுந்தவுடன் சேக்கிழார் பெருமான் சொல்றார், இதுவரையிலும் இருந்தது மூலன் என்ற இடையன், இப்பொழுது எப்பொழுது சுந்தரநாதருடைய ஆன்மா அதற்குள்ளே புகுந்ததோ அப்பொழுது திருமூலராய் எழலும். மரியாதை கொடுத்துட்டார். இதுவரையிலும் மூலன் இடையன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். எப்பொழுது சுந்தரநாதர் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆன்மாவானது இந்த இடையனுடைய அந்த உடலிலே சென்றதோ உடனே திருமூலராய். இப்ப சுந்தரநாதர் மூலனிட இடையன் உள்ள பூந்தவுடனே மூலனாகிய அந்த மூலன் திருமூலராக எழுகின்ற நிலை. எழுந்த உடனேயே பசு கூட்டங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில இப்பொழுது எல்லாம் துள்ளி குதிக்கின்றன. அவற்றை எல்லாம் ஊர் போய் சேர்ப்பதற்காக எடுத்துக்கொண்டு ஊருக்கு போறார். இப்படி போன உடனேயே இந்த மூலன் என்று சொல்லக்கூடிய அந்த இடையனுடைய மனைவி வரா. மனைவி வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறாள். அழைச்ச உடனே இவர் சொல்றாரு, இல்ல இல்ல வீட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொன்ன உடனேயே அவளுக்கு இப்பொழுது சந்தேகம் வந்தது. ஊரை கூட்டி என்னுடைய கணவன் கூட வரமாட்டேங்கிறாரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஊரை கூட்டுறாள். அப்படி ஊரை கூட்டியவுடன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த முதியவர்கள் எல்லாம் சொன்னாங்க, உன்னுடைய கணவன் மாதிரி இவர் தெரியல, இவர் யாரோ ஒரு சிவ யோகியை போல தெரிகிறது, சிவயோகத்திற்கும் கணவனுக்கும் ஏணி வச்சாலே எட்டாது, அந்த வாசனையே தெரியாதவன். ஆனால் இவரை பார்த்தால் சிவ யோகியாக தெரிகிறது, விட்டுடு, இது உன்னுடைய கணவன் இல்லை என்பதாக அவர்கள் அறவுரை சொன்ன உடனேயே விட்டுட்டான். இவர் என்ன பண்றாரு, பசு கூட்டங்களும் போயிடுச்சு, இப்பொழுது மூலனாகிய அவனுடைய அந்த உடலிலே இருந்து தன்னுடைய உடலுக்கு அதை பாய்ச்சி தன்னுடைய நோக்கமாக விளங்குகின்ற பொதிக மலையில இருக்கக்கூடிய அகத்தீரை பார்ப்பதற்கு தொடர வேண்டும் சொல்லி தன்னுடைய உடலை பத்திரமா வச்சா இல்லையா, அந்த இடத்துல பார்த்தா அந்த உடலை காண. இப்படி உடலை காணலன்னு சொன்ன உடனேயே அவர் பதைக்கவில்லை, ஐயோ நீ உடனே நான் உடலை இங்க பத்திரமா தானே வச்சிருந்தேன், காணாம போயிடு
மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான நூல் இந்த மண்ணுலகத்திலே தோன்ற வேண்டும் அப்படின்னு அவர் எண்ணிய அந்த திருவருளின் அடிப்படையிலே இப்பொழுது 3000 தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த 3000 தமிழ் முகிழ்ந்தது. 3000 தமிழ் முகிழ்ந்ததை ஆண்டுக்கு ஒரு மந்திரம், ஒரு ஆண்டுக்கு ஒரு மந்திரமாக 3000 ஆண்டுகள் சிவ அந்த யோகி என்று சொல்லக்கூடிய அந்த யோகியாக இருந்த திருமூலத்தேவர் ஆண்டுக்கு ஒரு மந்திரமாக 3000 ஆண்டுகள் நம்முடைய அந்த திருமந்திரமாகிய அந்த ஞான நூலை இந்த மண்ணுலகத்திற்கு வழங்கினார். அந்த முகிழ்ந்தது 3000 என்பதிலே மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞான தலைவனை நன்னலும் ஆமே. அவரே சொல்றார், யாரு திருமந்திரத்திலேயே அந்த குறிப்பை கொடுக்கிறார். மூலன் உரை செய்த 3000 தமிழ், 3000 தமிழ் அது அத்தனையும் என்னை நன்றாக இறைவன் படைத்த நன்றாக தமிழ் செய்யும் என்னை நன்றாக இறைவன் படைத்தனர் எதற்கு? ஆகமங்கள் 28 ஆகமங்கள் இருக்கிறது. அந்த ஆகமங்களினுடைய சாரத்தை அப்படியே பிழிந்து 9 தந்திரத்திலே பிழிந்து கொடுத்த ஒரு மந்திர நூல் திருமந்திரம். திருமந்திரத்திற்கு ஈடு இணை கிடையவே கிடையாது. இரண்டு நூல்கள் சைவத்திலே கண்ணாக வைத்து போற்ற வேண்டிய நூல்கள் இரண்டு, ஒன்று திருவாசகம் இன்னொன்று திருமந்திரம். எந்த நூல்களை படிக்காம நம்ம விட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி உள்ள போயிட்டாவது வந்துடணும். எது திருமந்திரத்திலையும் முழுமையா படிக்கிறதுங்கிறது இந்த பிறவியில் ஆமான்றது டவுட் தான். முழுமையா படிக்கிறதுன்னா போது சகட கட கட கடன்னு ஒரு மந்திரத்தை ஓதுறது இல்ல. குற்றோதல் பண்ணும் போது கூட நம்ம பாத்தீங்கன்னா இடத்துல படிச்சிடணும் முழுமையான்ற ஒரு நோக்கத்துல உள்ள போயிடுறது. ஆனா திருமந்திரமும் திருவாசகமும் நமக்கு கிடைத்த இரண்டு கண்கள். இந்த பிறவியில கொஞ்சம் அதை டச் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் அடுத்த பிறவியில தொடரும். இது விட்ட குற தொட்ட குறதானே தவிர திடீர்னு வர்றது கிடையாது. இன்னைக்கு நம்ம திருமந்திரம் படிக்கிறோம், திருமந்திரத்தை கேட்கிறோம்னு சொன்னா எத்தனையோ பிறவிகளுக்கு முன்னாடி திருமந்திரம்னு ஒண்ணு இருக்குன்னு பார்த்துருப்போம். அந்த பார்த்ததுக்கான ஒரு குறிப்பு முதல் மந்திரத்துல இப்படி ஒரு திருமந்திரம்னு ஒண்ணு இருக்கு பாட்டு காட்டுவார். அதுக்கப்புறம் எத்தனையோ பிறவிகள் நம்ம எடுத்து இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது ஒரு மோதி தாய்மானவர் சொல்ற தாய்மானவரே அப்படின்னா நம்முடைய சக்திவேல் முருகன் சொல்லி ஒரு ஞான வேள்வி சதுரர்னு ஒருத்தர் இருக்கிறார் சென்னையில். அவங்க தமிழ் முறைப்படி திருமணங்கள் செய்து வைப்பதிலே அவர்கள் வந்து இந்த ஆவி உலகங்களோடு தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு முறை உண்டு, அது பல அந்த நிலையில பண்ணுவாங்க. அப்ப அவர் ஒரு குறிப்பு எழுதுறாரு, அதை மட்டும் சொல்ற. ஆவி உலகங்களோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது இவர் இப்படி இருக்கிறாரா, இவர் எங்க இருக்கிறார், இவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது இவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, ஞானியார் சுவாமிகள் அவர்கிட்ட நான் பேசணும். யாரு? சத்யமுருகன்.
என்னன்னா, அவர் இன்னொரு பிறப்பு எடுத்துட்டாராம். நாள்தோறும் சிவத்தையே எண்ணி, நாள்தோறும் சிவத்தையே பேசி, நாள்தோறும் எண்ணுகின்றதோறும் சிவத்தையே பேசிட்டு இருக்கிறவங்க, அவருக்கே இன்னொரு பிறப்புன்னா, அப்ப இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, கிடைச்ச பிறவியை விட்டுலாமாயா? இப்படிப்பட்ட ஒரு பிறவி கிடைச்சிருக்கிறேன், இப்ப இந்த பிறவியில என்ன பண்ணு, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொடு. திருவாசகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, திருமந்திரம் திருமந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அந்த அளவுல இருந்தா போதும். திருமந்திரத்துல போய் ஆறு அந்தங்கள், கலாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம் எல்லாம் உள்ள போனா தான் மண்டை உடையும். ஆனா திருமந்திரம் என்ற நூல் உண்டு, திருமந்திரத்தை அருளி செய்தவர் திருமூலர்னு ஒரு தெரிந்து கொள்ளுகின்ற அளவிலே நிறுத்தினால் அடுத்த பிறவியில அவரே கத்துக் கொடுப்பார். நாம கத்துக்கிறது கிடையவே கிடையாது. என்னைக்குமே என்னைக்குமே நீங்க நினைச்சிட கூடாது, இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது நம்ம படிச்சிட்டோம், இது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நாம நம்ம பெருமையா படிச்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்மை விட அறியாமை உடையவர்கள் வேற யாரும் இல்லை. அப்பர் பெருமான் சொல்றார், உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடன் இருந்து அருதி என்று வெல்கிறேன் வெல்கினானும் விலாயிர சிரித்திட்டேனேன்னு சொல்றார். விலாயிலம்பு தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறார். ஏன்னா எல்லாம் நான் படிச்சேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னால முடிஞ்சது, நான் செஞ்சேன், நான் 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 சொன்னிய, இந்த நான் என்று சொல்லக்கூடிய நான் என்பது அழிந்தால் மட்டும்தான் உன்னுடைய உண்மையான உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவம் சொல்ல நீ தெரிந்து கொண்டாய் என்பது உணர்வு. ஆக இதுவரையிலும் நாம் தெரிந்து கொண்டது, நாம் அறிந்து கொண்டதுன்னு சொன்னா அவன் நம்மளை கூட்டிட்டு வர்றார், இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு காட்டுறார், இது இப்படி என்பதாக சொல்லுகின்றார், இது இப்படி இருக்கும் என்பதாக கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்கத்தான் நாம் உணர்கின்றோமே தவிர நம்மால் எதையும் அறிந்து கொள்வதில்லை. ஆக இந்த திருமந்திரத்தை சொல்லுகின்றார். 3000 தமிழ் என்பதாக சொல்ல இந்த நிலையிலே தொடங்குகின்ற மந்திரம், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தார் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்து தான் உணர்ந்து எட்டே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரையிலும் கணக்கு சொல்வார். திருமந்திரம் தொடங்குகின்ற அந்த பாடல் மந்திரம் எதுன்னு சொன்னா, ஒன்றவன் தானே என்பதாகத்தான் திருமந்திரம் தொடங்கும். திருமந்திரத்தினுடைய தொடக்கம் யார் சொல்றான்னு கேட்டா, ஆத்தன்டிக்கா செக்கடார் பெருமான் எடுத்து கொடுத்த வாக்கு. திருமந்திரம் எதிலே தொடங்குகின்றதுன்னு சொன்னா, ஒன்றவன் தானே என்பதாக தொடங்கும். அதுதான் தொடக்கம், திருமந்திரத்தினுடைய தொடக்கம். அதன் பிறகு இந்த ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை என்று சொல்லக்கூடிய அந்த அந்த மந்திரம் இடைச்சிருக்கு. அது வந்து திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய திருமந்திரத்திற்கு அந்த காப்பு செயலாக வைத்தார்களே தவிர, திருமூலத்தேவராயனார் தன்னுடைய வாக்கிலே இருந்து முதலாக வந்த அந்த சொல் ஒன்றவன் தானே, ஒன்றே பதி, ஒருவனே தேவன், ஒன்றே குலமும், ஒருவனே தேவன் என்கின்ற நிலையிலே, ஒன்றே என்கின்ற நிலையிலே ஒன்றவன் தானே அப்படின்னு ஆரம்பித்தார். இப்படி ஒன்றவன் தானே ஆரம்பிச்சு 3000 தமிழ் பாடினார். ஆக நாம் எடுத்துக்கொண்ட அந்த முதல் நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமந்திரம் ஏன் 10ஆம் திருமுறையாக வைக்கப்படுகின்றது, இதுதான் நம்ம ஆரம்பிச்சோம். திருமந்திரத்தை பற்றி நம்ம ஆரம்பிச்சது, ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்பி வரணும், சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திட்டு எந்த பக்கமும் பட முடிச்சு. திருமந்திரம் ஏன் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டது என்பதற்கு உரிய அடிப்படையை சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவுதையும் சொன்னேன். திருமந்திரம் ஏன் 10ஆம் திருமுறையாக வைக்கப்படுகிறது என்பதாக சொன்னால், திருமந்திரம் 10 என்கின்ற எண் தமிழிலே சிறப்புடையது. 10 என்கின்ற எண் தமிழிலே சிறப்புடையது. ஏன்னா இந்த 10 என்று சொல்லக்கூடிய எண்ணானது தமிழிலே குறிக்க வேண்டும், எழுத்திலே குறிக்க வேண்டும் சொன்னா, 10க்கு உரிய எண் எதுன்னு பாத்தீங்கன்னா, எது கா போட்டீங்கன்னா, ஆ போட்டீங்கன்னா அகாரம், ஆ 8, உகாரம் போட்டீங்கன்னா ஊன்னு எழுதினீங்கன்னா 2, தமிழ்ல ஊ போட்டா 2, யாருக்கு தெரியுது? எல்லாம் 1, 2, 3, ONE1, TWO2, THRE3 படிச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு எங்க கே போட்டா ஒன்னா இல்ல ஆ போட்டா ஒன்னா யாருக்கு தெரியும்? அகாரம் என்ற அந்த அகாரம் குறிக்கும் எண் 8.
உகாரம் என்கின்ற அந்த எழுத்து அந்த சொல் குறிக்கின்ற எண் ரெண்டு. ஏ என்று ஏகாரம் என்று சொல்லக்கூடிய ஏ குறிப்பது எத்தனை? ஏ அப்படின்னு பட்டா ஏழு. எங்க தமிழ் வாத்தியார் சொல்லுவார், எங்க தமிழ் வாத்தியார் நீங்க லேட்டா போனீங்கன்னு சொன்ன கிளாஸுக்கு, டே ஏழு ரெண்டு மையம் தான் வந்துருச்சுன்னு. ஏழு ரெண்டு மையம் தான், ஏழுக்கு தமிழ்ல ஏ, ஏ போட்டா தமிழ்ல ஏழுக்கு ஏ, ஏழு ஏழு ரெண்டு இல்ல ஏழு அஞ்சு, ஏழு அஞ்சு அஞ்சுக்கு வந்து ரூ, ஏழு அஞ்சு மையண்ணா வந்துருச்சுன்னு. அந்த ஏ என்பது ஏழு, ரூ என்பது அப்ப பத்துக்கு என்ன போடுவீங்கன்னா, தமிழ்ல பத்துக்கு என்ன போடுவோம்னா எகாரம் போட்டீங்கன்னா தமிழ்ல பத்துன்னு அர்த்தம். யா போட்டா பத்து. எகாரம் என்ற அந்த சொல், எகாரம் என்ற அந்த எழுத்து குறிக்கின்ற அந்த எண் பத்து. ஆக இந்த திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமந்திரம் பத்தாம் திருமுறையாக ஏன் வைத்தார்கள்னா, இந்த திருமந்திரத்தை அருளி செய்தது எகாரம் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவானது சுந்தரநாதர் என்று சொல்லக்கூடிய சுந்தரநாதர் என்ன பண்ணார், அவர் பாடல, சுந்தரநாதரனுடைய ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மாவானது மூலன் என்ற அந்த உடலுக்குள்ளே சென்று ஆன்மா உபதேசம் செய்த நூல் திருமந்திரம். ஆகவே அது பத்தாம் திருமுறையாக வைக்கணும், எகாரம் பத்து. இது போல திருமுறைகளினுடைய தொகுப்பு ஏன் அந்த எண்ணிலே அமைந்தது என்பதை கண்டோம்னு சொன்னாலே நம்முடைய சான்றோர்களுடைய அறிவு திறனும் நம்முடைய சான்றோர்களுடைய நுட்பமும் அதுவே விளங்கும். சும்மா பத்தாம் திருமுறையில கொண்டு போய் சேர்க்கல. பத்தாம் திருமுறை என்பது சாத்திரத்திலே அந்த சிவஞான போதத்திலே பத்தாம் சூத்திரத்திற்கு ஈடு. எப்படி எட்டு எட்டாம் சூத்திரத்திற்கு ஈடோ அது போல பத்தாவது சூத்திரத்திற்கு ஈடு எதுன்னு கேட்டீங்கன்னா சாத்திரத்திலே திருமந்திரம் ஈக்குவல். எப்படின்னா திருமந்திரம் தான் மூல நூல், திருமந்திரத்துக்குரிய இன்னொரு யூனிக் ஃபியூச்சர், திருமந்திரத்திற்கே உரிய தனித்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழிலே சாத்திரங்கள் என்று சொல்லி 14 சாத்திரங்கள் உண்டு, தோத்திரங்கள் என்று சொல்லி 12 திருமுறைகள் உண்டு. வழிபாட்டிற்கு இந்த தோத்திரங்கள், சாத்திரங்கள் அறிவு நூல், அறிவின் அடிப்படையில் இறைவனை ஆராய்தல், இப்படித்தான் ரெண்டும் உண்டு. ஆனால் திருமந்திரம் மட்டும்தான் சாத்திரத்தையும் பேசும் தோத்திரத்தையும் பேசும் ஒரே நூல் திருமந்திரம், எங்கேயுமே இல்லை. சாத்திரத்திற்கும் அடிப்படை திருமந்திரம், தோத்திரத்திற்கும் அடிப்படை திருமந்திரம். ஆக சாத்திரமும் தோத்திரமும் ஆனா தாமே என்பதாக நிற்பது திருமந்திரங்கள். திருமந்திரம் என்ற நூல்தான் இன்றைய சாத்திர உலகத்திற்கே அடிப்படையான ஒன்று. அந்த நூல் தான் எல்லா சாத்திரங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்த எல்லா சாத்திரங்களுக்கும் அடிப்படையான ஒரு நூல்னா திருமந்திரம் தான் அடிப்படை. காலத்தினாலே முந்தியது, சாத்திரத்தினாலே முந்தியது, எல்லாவற்றுக்கும் முந்திய நூலாக விளங்குவது திருமந்திரம். அதுல இருந்துதான் எல்லா சாத்திர நூல்களும் வருகின்றன. அப்படி இந்த திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமந்திரத்தை இங்கே அருளி செய்த திருமூலத்தேவர் என்று சொல்லக்கூடிய திருமூலத்தேவனாயினார் 9 தந்திரங்களாக பிரித்தார். இந்த 9 தந்திரங்கள்ல முதல்ல பாயிரம் என்பதாக சொல்லி பாயிரம் வகுக்கிறார். இந்த பாயிரம் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த நூலை செய்தாலும் பாயிரம் உண்டு, நூலுக்கு பாயிரம். பாயிரம் என்பதற்கு முன்னுரை பேர். நூலை நாம் படிப்பதற்கு முன்னதாக ஒரு முன்னுரை இருக்கும், ஆசிரியர் எழுதியிருப்பார் முன்னுரை. என்ன முன்னுரை எழுதியிருப்பாங்கன்னா, இந்த நூல் இப்படிப்பட்டது, இந்த நூலிலே சொல்லக்கூடிய கருத்து இது, இந்த நூலினுடைய திரண்ட கருத்து இது, இந்த நூல் இதை இதையெல்லாம் பற்றி பேச இருக்கிறது அப்படிங்கறத முன்னுரையிலேயே அமைத்து கொடுப்பார். அப்படி நூலுக்கு முன்னுரை எப்படியோ அதை போல பாயிரம் என்பது திருமந்திர நூலுக்கு அடிப்படையாக விளங்குவது. இந்த பாயிரம் என்பது திருமந்திரத்தில இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாயிரம் என்பதிலேயே தன்னுடைய தற்குறிப்பு என்று சொல்லக்கூடிய பயோடேட்டாவை கொடுப்பேன். திருமூலர் தன்னுடைய வரலாறு, திருமூலர் தன்னுடைய செய்தி. இப்ப நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா உடனே என்ன கேட்பான், பயோடேட்டா குடுத்தியா கேட்பானா? அத போல தன்னுடைய அந்த தற்குறிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பயோடேட்டா என்பதுதான் பாயிரம் என்ற பகுதி. இந்த பாயிரம் என்ற பகுதியை அப்படியே முடிச்சுக்கிட்டே ஒருவர் அப்படி முடிச்சுட்டே வந்த உடனேயே இப்பொழுது நூலை தொடங்குகின்றார். இப்ப நூலை தொடங்குகின்ற பொழுது 9 தந்திரங்கள், 28 ஆகமங்களை அப்படியே ஸ்க்ரீஸ் பண்ணி புழிந்து 9 தந்திரங்களாக வகுக்கிறார். இப்படி 9 தந்திரங்களாக வகுக்கின்ற பொழுது முதல் தந்திரம் நூல் ஆரம்பம். நூலை ஆரம்பிக்கின்ற நம்முடைய திருமூலத்தேவர் அற்புதமான அந்த செய்தியை வைத்து நூலை ஆரம்பிக்கிறார். முதல் தந்திரம் நூல் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறார்? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் முன்னாடி மனத்தை தேர்ந்தெடுத்துக்கொள். தொடங்கறதுக்கு முன்னாடி என்னன்னா, இதுவரையில நீ எப்படி இருந்தியோ, என்ன பண்ணியோ, எப்படி அலைஞ்சியோ எனக்கு அதெல்லாம் பத்தி தெரியாது. ஆனா திருமந்திரத்திற்கு உள்ளே வருகின்றோம் சொன்ன உடனேயே ஒன்றை உறுதியாக வைத்துக்கொள். என்ன அது? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இது இருந்ததுன்னு சொன்னா யூ ஆர் அலௌட் டு ப்ரொசீட், யூ ஆர் அலௌட் டு. இல்ல சார், நான் இன்னும் சிவனை தவிர வேற யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா மூடு புஸ்தகத்தை உள்ள வச்சிருக்கேன். இதுதான் திருமந்திரத்துக்கு உள்ள வரோன்னு சொன்னா ஒன்னே ஒண்ணு. என்ன? சைவத்திற்கே உள்ள வரோன்னு சொன்னா ஒன்னே ஒண்ணு. என்ன? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு மந்திரம் வேற எந்த நூல்லையாவது நீங்க எடுத்து கொடுங்கப்பா. எங்க திருமந்திரத்தை போல ஒரு நூல் உண்டா? இதுல ஒண்ணும் படிக்க வேணாம். முதல் தந்திரத்துல இது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தலைப்பு சிவ பராத்துவம்னு பேரு. அதுலதான் ஆரம்பிக்குது. சிவனுடைய பெருமையை பேசும் பகுதி. சிவனுடைய பெருமை என்னன்னு நம்ம படிச்சாலே போதும். திருமந்திரம் முழுவதும் அதை படித்ததனுடைய ஒரு அனுபவம் அங்க கொண்டு வந்து நிறுத்துவார். அதான் அற்புதம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவருமானத் தவிர வேற ஒரு தெய்வம் உண்டா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார். திங்கட்கிழமையானா ஒரு கோயில், செவ்வாய்க்கிழமையானா ஒரு கோயில், புதன்கிழமையானா இந்த கோயில், வியாழக்கிழமைனா இந்த டைரக்ஷன், வெள்ளிக்கிழமைனா இந்த டைரக்ஷன், சனிக்கிழமைக்கு ஒரு டைரக்ஷன் வச்சிருப்பேன். ஏன் சார் இவ்வளவு 7 பேரை வச்சிருக்கீங்கன்னு சொன்னா யாராவது ஒருத்தராவது ஹெல்ப் பண்ண மாட்டாரா? 7 பேர் தான் ஏன் போறேன்னா, இவர் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டாரா? அதுக்காக 7 கோயில் போறான். 7 கோயில் போறதெல்லாம் இந்த பக்கம் வச்சுக்காது. திருமந்திரத்துக்கு உள்ள வந்துட்டோம்னு சொன்னா ஒன்றே பதி ஒருவடி. சிவத்திற்கு ஈடு இணை யாரும் இல்லை. சிவம்தான் முழு முதல். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. ஏன் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை? சிவனோடு ஒக்கும் தெய்வம்னார். ஜீவிகள் நம்ம தான் இந்த மண்ணுலகத்துல இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கோம். எங்க தெரியும்னா இந்த இடம் தெரியும், புத்தூர் மடம் தெரியும், இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோம். இப்படி இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கிறேன். நமக்கு வந்து இத சொன்னா இந்த மாதிரி ஆளு சொன்னா ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா இவர் பார்த்ததே எத்தனை நேரம் தான் யார், இனியா நீ சொல்லி நான் கேட்கறது. சொல்றது யாரு, சுந்தரநாதர் மகா யோகி. யோகிகள் எப்படின்னா இன்னைக்கு இங்க இருப்பார், நாளைக்கு சந்திர மண்டலத்துல இருப்பார், நாளைக்கு வேற ஏதோ ஒரு அண்டத்துல இருப்பார். அண்டங்கள் அத்தனை அண்டங்களிலேயும் திரிபவர்கள் யோகிகள். தாய்மானவர் சொல்றார், எத்தனாம் நூற்றாண்டு தெரியுமா தாய்மானவர், 18வது நூற்றாண்டு. அவர் சொல்றாரு சந்திர மண்டலத்திலே மழை இல்லைன்னு தாய்மானவர் தாய்மானவர் பாடல்ல பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங்கு அவன் இவெல்லாம் ராக்கெட் விட்டு மேல போயிட்டு சொல்றான், அங்க சந்திர மண்டலத்திலே நீரும் இல்லை காற்றும் இல்லை. இவருக்கு எப்படி தெரிஞ்சது தாய்மானவர் பாடல்? இங்க மட்டும் இல்ல, அவங்க பல அண்டங்களிலே இருப்பவர்கள். அதனால சொல்றார், நீ வேணா இங்கேயே அங்கேயே சுத்திட்டு இருக்கலாம், ஆனால் நாங்கள் எல்லா சிவபெருமானுக்கு கொஞ்சம் அப்படி போட்டி போறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? திருமால். இந்த திருமால் தான் இவரா அவரா, இவரா அவரா, இவரா அவரா அப்படின்னு ஒரு போட்டின்னு வந்ததுன்னா நீங்க நினைக்கலாம் இவருக்கு இவர்கிட்ட ஏன் போறோம்னா, சார் துட்டு கொடுக்குற கடவுள் சார், நீங்க பாட்டுக்கு அது இதுன்னு சொல்லி ஏதாவது பண்ணி வச்சு விவகாரம், நாளைக்கு என்கிட்ட துட்டு இல்லைன்னு சொன்னா யாருக்கிட்ட போறது? இவர் தானே நமக்கு காசு கொடுக்கிறாரு நீங்க நினைச்சுக்கிட்டு போனால், அப்படி ஒரு ஐடியா அப்படி ஒரு எண்ணம் உங்களிடத்துல இருந்ததுன்னா இன்னையோட விட்டுருங்க. திருமந்திரத்தை கேட்ட இன்றோடு இதை விட்டு விடுங்கள். ஏன்னா சிவத்திரைக்கு அந்த இணையாக பேசப்படுகின்ற ஒருவர்னா அது திருமால். அவர் என்ன பண்ணார், வராக அவதாரம் எடுத்து இந்த சிவருமானுடைய திருவடியை தேடி போய் அதை பார்க்கலான்னு போனார். அவர் போய் தேடி பார்க்க முடியலன்னு இருந்த சிவ பரத்துவம் படைத்தவர் எங்கள் பெருமான். ஆகவே சிவனோடு ஒக்கும் திருமாலும் தேடினும் இல்லை, தேடினும் யாரு? விஷ்ணு. அவரும் தேடினா இருப்பா. நீ இப்படி ஏதாவது ஒரு கால்குலேஷன் மனசுக்குள்ள வச்சிருந்தா, இவருக்கு இணையா இவரை சொல்லிடலாமா அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தா, அவரும் தேடி தேடி இல்லைன்னு சொன்ன ஒரு கடவுள் தான் எங்கள் சிவம். இதற்கு மேலான கடவுள் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. அப்ப சொன்னது எங்க, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அண்ட சராசரங்கள் அத்தனை அண்டத்திலையும் தேடியாச்சு இல்லைன்னாரு. அப்ப மண் உலகத்துல ஏதாவது இருக்கா சிவத்திற்கு மேல அப்படின்னு நீ கேட்கலாம். ஆகவே சொன்னார், அங்க தேடிட்டோம் இல்ல இங்கேயும் இல்ல. ஆகவே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. இங்கும்னு ஒரு இம்ம போட்டார். அதுதான் இங்க மண்ணுலகத்திலேயும் அவனுக்கு ஈடு இணை யாரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன், தவன் சொன்னா தவத்தினுடைய சிவத்தினுடைய தரிசனம், சிவன் அடியார்களுடைய தரிசனம். அது என்னன்னா, சிவத்தை வழிபட்டீங்கன்னா சிவன் அடியார்களுடைய வழிபாடு கிடைக்கும். அதுதான் அதனுடைய பயன். தவன் அச்சடைமுடி தாமரை யானை, தவன் அச்சடைமுடி தாமரை யானை. அந்த சிவபெருமானுக்கு ஈடு இணை யாரும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. ஏன் இல்லை? அதுக்கு இரண்டு முக்கியமான ஒரு காரணங்களை அடையாளமாக வச்சிருக்கிறார், அவரே வச்சிருக்கிறார். ரெண்டு காரணம். ஒண்ணு, எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒன்று சிவபெருமானுக்கு உண்டு. எந்த கடவுளுக்குமே இல்லாதது சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. இந்த கண்ணு பாத்தீங்கன்னா, கண்ணுகளான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எத்தா எண்டார் கடல் இறங்கி. இந்த முதல் கண் இருக்கு பாத்தீங்களா, இந்த நெற்றி கண், இந்த கண்ணு வேற எந்த கடவுளுக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அதுக்கே உரிய தனிச்சிறப்பு. எங்க ஊர்ல ஒருத்தர் எல்ஐசி பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார், எல்ஐசி கட்டடம் பார்க்கணும். அவர் கிராமத்துல இருந்ததுனால மெட்ராஸ்க்கு வந்த உடனே மெட்ராஸ்ல வந்துட்டு இது முதல்ல அப்ப எல்லாம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்ஐசி 14 மாடி கட்டடம். அது அந்த கட்டடம் வந்து படுக்க வச்சு கட்டி நிமித்துறாங்களா இல்ல நிமித்தி கட்டினாங்களான்னு இன்னும் சந்தேகத்துல இருக்கு. அப்படி 14 மாடி கட்டடம். இந்த 14 மாடி கட்டடத்தை அவருக்கிட்ட அவர் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோலயே பார்த்துருந்தேன், 14 மாடி கட்டடம், 14 மாடி. ஒரு நாள் சென்னைக்கு வந்தார் பாக்கிறதுக்கு. சென்னைக்கு வந்த உடனே அவருக்கு முதல் வேலை எல்ஐசி அதை பார்த்துடணும், இந்த எல்ஐசிய பார்த்துடணும். எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எம்ஜி ரோட்ல போய் அங்க போய் நின்று, மோன் ரோடு, எம்ஜி ரோடு மோன் ரோடுக்கு போயிட்டு அங்க போய் நின்று இது பார்த்த எல்ஐசி கட்டடம். ஆஹா, 14 மாடி கட்டடம், ரொம்ப அற்புதம். ஆஹா ஆஹான். இப்ப ஒரே ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, எல்ஐசி கட்டடத்தை அவர்கிட்ட இதுவரையில அவர் பார்த்தது பாத்தீங்கன்னா எதுல பார்த்தாருன்னா போட்டோல, இந்த போட்டோல காமிச்சிட்டாரு, போட்டோல வச்சு 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 பாத்துட்டு இருந்தது. இப்ப நேரா வந்து பார்த்தார் இல்லையா, இப்ப நேரா வந்து பார்த்த உடனேயே ஒரு மகிழ்ச்சி இருந்தது, போட்டோல பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருந்தது. இதுல எது உண்மை? நேர்ல பார்த்ததா போட்டோல பார்த்தது? நேர்ல பார்த்தது. அப்ப போட்டோல பார்த்ததுக்கும் நேர்ல பார்த்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, போட்டோல பாக்குறதோ அல்லது திரைப்படத்துல பாக்குறதோ ஏதாவது ஒரு படத்துல பாக்குறதுக்கும் அது நிழலாக அமைந்து இரண்டே இரண்டு அளவுகோல் டைமென்ஷன் மட்டுமே இருக்கும், நீளமும் இருக்கும் அகலம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் நேராக பார்க்கின்ற பொழுதுதான் நீளமும் உண்டு அகலமும் உண்டு, ஆழம் என்று சொல்லக்கூடிய ஆழம் என்கின்ற 3D வியூ தான் உண்மையான வியூ. மற்ற கடவுள்கள் ரெண்டு கண்ணு தான், அதெல்லாம் நிஜம் என்று சொல்லக்கூடிய கதைக்கு இல்ல, நிழலாக அமைந்தது. இந்த சிவபெருமானுக்கு மட்டும்தான் 3 கண் உண்டு. 3D வியூ உடைய கடவுள் சிவபெருமான் மட்டும்தான். இவர் ஒருவர் தான் நிஜ கடவுள், மற்றவர்கள் எல்லாம் நிழல் கடவுள் என்பதை காட்டுவதற்கு தான். ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியாத பெரும் சுடர் ஒன்றதின் வேர் அறியாமை விளம்புகின்றேனே. வேர் அறியாமை அது சிவம் என்கின்ற சிவத்திற்கு மட்டுமே உடையது 3 கண். இதனால சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இரண்டாவது அடையாளம் சிவத்திற்கு மட்டுமே உண்டு. யாரும் சொன்னாங்க? யாரு? சடாமுடி. இந்த சடாமுடி பாத்தீங்கன்னு சொன்னா சிவபெருமானுக்கே உரிய தனி சிறப்பு சடாமுடி. ஏன் சடாமுடி சிறப்புன்னு சொன்னா, சிவபெருமானுக்கு இன்னொரு இடத்திலேயும் சொல்லுவார் இந்த சடாமுடியினுடைய சிறப்பை. இந்த சடாமுடி என்று சொல்லக்கூடிய முடி மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் தனியாக முடி கவிழ்க்கணும். முடி கவிழ்த்தாதான் மற்ற தெய்வங்களுக்கு நீங்க தடாமகுடம்னு சூட்டுவோம். ஒரு சடாமகுடத்தை நீங்க சூட்டுனீங்கன்னு சொன்னா அவன் அந்த பதவியில ஏறான்னு அர்த்தம். யார் பதவியில ஏறுகின்றார்களோ அவர்களுக்கு முடி. சிவபெருமானுக்கு மணிமுடி கவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சடாமுடியே மணிமகுடமாக இயற்கையாக விளங்குகின்ற காரணத்தினாலே சிவம் ஒன்றுதான், இயற்கையான கடவுள், மற்றவைகள் எல்லாம் ஏறும் இறங்கும் என்பதை காட்டுவதற்காகவே சிவத்தினுடைய சடாமுடி தனி சிறப்பு உடை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன் அச்சடை முடி தாமரை யானை. தாமரை யானை என்பதாக சொன்னால் தாவுகின்ற மறை என்று சொல்லக்கூடிய மானை இடப்பாகத்திலே உடையவனே தாமரை யானை. தாவுகின்ற மறை மான் உடையவன் தாமரை யானை. ஆக சிவபெருமான் தன்னுடைய இடத்திலே அந்த மானை வைத்திருப்பார். இடத்துல மான், மலத்துல மழு. ஆக தவன் அச்சடை முடி தாமரை யானை. இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னா தவன் அச்சடை முடி சடைமுடிய சொன்னார். சடைமுடியை சொல்லுவதன் மூலமாக பெருமானுடைய திருமுடி தரிசனம். மந்திர பாடலை சொல்லி நாம நிறைவு செய்யலாம். எத்தனை மணி? நான்காவது மந்திரம். இது முதல் மந்திரத்திலே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடிடும் இல்லைன்னா. இந்த நான்காவது மந்திரத்திலே இன்னும் அற்புதமாக சிவத்தினுடைய தன்மையை சொல்லிட்டே வருவாரு. இரண்டாவது மந்திரத்தில் சொல்லுவார், அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவன் அன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவது ஒன்று இல்லை, அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே, அவனன்றி எதுவும் இல்லை. இது இரண்டாவது மந்திரம். மூன்றாவது மந்திரத்தில் சொல்றார், முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன். மூவர் யாரு? பிரமன், திருமால், உருந்திரன். முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன், தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன். தனக்கு ஒப்பாக இல்லாத தலைமகனாக விளங்கக்கூடியவன். தன்னை ஒப்பாய் இல்லா ஒன்றும் இல்லா தலைமகன், தன்னை அப்பாயனில் அப்பனுமாய் உளன், பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. அவனை எப்படி அழைச்சாலும் சரி, தன்னை அப்பாயனில் அப்பான்னு சொன்ன உடனே என்னப்பான்னு இறங்கி வருவார். அப்பான்னு அழைச்சா அவர் தந்தையாக மாறிடுவார். அப்பான்னு சொன்னதற்கு அந்த பொருளே சொல்ற, தன்னை அப்பாயனில் அப்பனுமாய் உடன். அப்பனுமாய்னு உண்மை போட்டதுனால அப்புறம் என்ன அர்த்தம்? அம்மையுமாய் இருக்கிறார். அப்பனுமாய் அம்மையுமாய் இருக்கும் ஒரே கடவுள் சிவம். அம்மையும் அப்பனுமாக அர்த்தநாரீஸ்வரராக இருந்து இந்த உயிரை வளர்த்து வரும் பெரும் பணியை செய்வது சிவம். இந்த உடலுக்கு இந்த பிறவியில ஒரு தாய் தந்தை இருக்கலாம். நீ அடுத்த பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் எது யார் தாய் யார் தந்தை? இனி அடுத்த பிறவி எடுத்த போது யார் தாய் யார் தந்தை? ஆக இந்த உடலுக்கு தாய் தந்தையும் மாறி மாறி வருதே தவிர உயிருக்கு ஒரே தாய் ஒரே தந்தை தான். அது சிவமும் அந்த அம்மையும் மட்டும்தானே. இருவரும் எனக்கு தொடர்ந்து வருகின்ற தாயாக இருக்கு. ஆகவே அப்பர் பெருமான் சொல்லுகின்றார், நான் இந்த பிறவியில மட்டும் இல்ல, எனக்கு எல்லா பிறவிகளிலேயும் எனக்கு தாயும் தந்தையுமாக நிற்பவன் நீ. ஆகவே தொடர்ந்து நின்ற என் தாயானை, அவர் குறிப்பிடுவார், தொடர்ந்து நின்ற தாய். இந்த பிறவியில மட்டுமா எனக்கு தாய், எல்லா பிறவிகளிலேயும் எனக்கு தாயாக வருகின்ற நிலையை சொல்லி நான்காவது மந்திரத்திலே மிக அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுவார். தீனும் வெய்யன் புனலினும் தண்ணியன், ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயனும் மல்லன் அணியன் நல் அன்பர்க்கு, தாயினும் நல்லன் தாழ்சடை யானை. ஆஹா,
இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு மந்திரம், திருமூலருடைய இந்த மந்திரம். சிவத்தினுடைய இலக்கணம் என்ன என்பதாக சொல்ல வருகின்ற ஒரு குறிப்பு. சிவபரத்துவத்துல சிவத்தினுடைய இலக்கணத்தை அங்கங்க சொல்லிட்டு போவார். ஆனால் இலக்கணத்தை கடந்த பொருளாக நிற்பதுதான் இந்த சிவம். ஆகவே ஆனாலும் அதனுடைய சில குறிப்புகள் அங்கங்க சொல்லணும். சிவத்திற்கு இடையான பொருள் இல்லை என்பதிலேயே பல குறிப்புகள் அமைச்சார். ஒன்னு சடாமுடி, இன்னொன்று நெற்றிக்கல். அதே போல சிவத்தினுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எட்டு குணமுடைய ஒரே பொருள் சிவம். இந்த சிவத்திற்கு மட்டும்தான், இந்த இறைவனுக்கு மட்டும்தான் எட்டு குணமுடைய பொருள். வேற எந்த ஒரு பொருளுக்கும் எட்டு குணம் கிடையாது. ஆனா இறைவனை சில சமயம் சொல்லுகின்ற பொழுது நிர்குணன் அப்படின்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிர்குணன், குணமே இல்லாதவன். குணமே இல்லாத பொருள் கிடையாது. குணமே இல்லாத ஒரு பொருள் இருந்தால் அதற்கு சூன்யம்னு பேரு. எந்த குணமும் இல்லாம ஒரு பொருள் இருந்தா அதற்கு சூன்யம்னு பேரு. ஆனா குணம் இல்லாத பொருள்னு சொன்னா ஆன்மாவுக்கு மூன்று குற்றம் உண்டு, அந்த குணம் உண்டு. நமக்கு மூணு குணம், சிவத்திற்கு எட்டு குணம். நமக்கு என்ன மூணு குணம்? ராஜசம், தாமதம், தத்துவம். சத்துவம் என்று சொல்லக்கூடிய, தாமதம், ராஜசம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று குணங்கள் இறைவனுக்கு கிடையாது. ஆகவே அவன் நிர்குணன். நமக்கு இருக்கக்கூடிய இந்த மூன்று குணங்களும் இல்லாதவன் என்பதை காட்டுவது நிர்குணன் என்பதும். எட்டு குணங்கள் உடைய ஒரே பொருள் சிவம். அது வேற எந்த ஒரு கடவுளுக்கும் எந்த ஒரு நிலைக்கும் சேராது. ஆகவே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அங்கேயும் சொன்னார். இங்க சொல்றார் தீனும் வெய்யன். தீனும் வெய்யன் என்பதாக சொன்னால் இந்த பெருமானுடைய கருணையில ரெண்டு உண்டு. ஒன்று மரக்கருணை, இன்னொன்று அறக்கருணை. ஒருவனை வந்து நீங்க கொஞ்சம் கண்டிச்சுதான் வழங்க வேண்டியிருக்கும் சில இடங்கள்ல. இல்லன்னா கண்டிப்பு இல்லைன்னு சொன்னா எல்லாம் தாறுமாறா போயிட்டு இருக்கும். ஒரு டிராபிக்னு போச்சுன்னு சொன்னா நடுவுல ஒரு சிக்னலை வச்சே ஆகும். இல்லைன்னா சிக்னல் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? வாகன ஓட்டுநர்களே, உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் உங்களை வாகனத்தை ஓட்டிக்கொண்டு எந்த திசை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம்னு ஒரு ரூல் வந்துருச்சுன்னு வச்சுங்க. ஏதாவது ஒரு வாகனம் போக முடியுமா, நிக்க முடியுமா சொல்லுங்க. இருக்குமா?
ஆல்ரெடி மோதிட்டு இருக்கோம்,
ஆல்ரெடி மோதிட்டு நின்று இருப்போம், அங்கங்க மோதி நிக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு சட்டம் போட்டதா ஆகணும். சட்டம் போடலன்னு சொன்னா நாம வந்து ஒழுங்கா நடப்போமானா? இல்ல, இப்படி இத தாண்டினா எல்லோ போட்ட தாண்டினா அவனுக்கு 150 ரூபா பைனுனாதான் தாண்டாம நிக்கிறான். இல்லன்னா அத்தனை பேரும் அந்த பக்கம் தான் நிற்போம். ஆக இறைவனும் பாக்குறார், இறைவன் இந்த உயிர்களை கொஞ்சம் அப்படி அறத்தின் அடிப்படையில கொஞ்சம் அப்படி தட்ட வேண்டியதுதான் இருக்கு. தட்டலன்னா நம்ம நிமிர்றது. சுடச்சுடரும் பொன்போல் ஒளிரும். எது சுட சுடதான் நல்லா ஒளிரும். எது? தங்கம். அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளை அடிச்சு நிமித்தி ஆபரணம் செய்கின்ற போது தங்கத்தை அடிச்சு கிடிச்சு பண்ணாதானே வரும். அப்படி நாம நிமித்துன்ற நம்ம ஒழுங்கா இருக்கணுங்கிறதுக்காக சில மரக்கருணை செய்வார். அதற்கு தீயிலும் செய்யல். ஆனா அறக்கருணையின் மூலமாக அதை அப்படியே மூடி மறைச்சிருவார். இவரா அப்படி செஞ்சாரு அப்படின்றீங்க, அப்படி உருக்கிடுவார். இத செஞ்ச ஆள் இப்படியா இருந்தான்னு சொல்றதுக்குள்ளேயே நம்ம அப்படியே உருகி போயிடுவோம் இல்லையா? அதனால சொல்றார் அடுத்த நிலையிலேயே, புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஈசனை நம்ம புரிஞ்சுக்கிறோமான்னு கேட்டா இல்லையே. இவரை தவிர வேறு தெய்வம் இல்லை, இந்த சிவத்தை தவிர வேறு தெய்வம் இல்லை, சிவத்திற்கு ஈடு இணையான இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமே என்பதாக மூலப் பெருமான் உள்ளத்திலே அமைத்து அடுத்ததா சொல்றார், சேயனும் அல்லன். சிவபெருமான் எங்க இருக்கிறார்னு கேட்ட உடனே என்ன சொல்லுவோம்? திருவண்ணாமலையில இருக்கிறார், காஞ்சிபுரத்துல இருக்கிறார், அங்க இருக்கிறார்னு சொல்லுவோமே தவிர சிவபெருமான் எங்க இருக்கிறார்னு சொன்னா நம்ம இங்க இருக்கிறான்னு யாராவது சொல்லுவோம். யாராவது கேட்டு பாருங்க, சிவபெருமான் எங்கயா நீங்க, சிவபெருமான் எங்கயா இருக்கிறார்னு கேட்ட உடனே என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு தெரிஞ்ச கோயில சொல்லிடுவோம். சிவபெருமான் எங்க இருக்கிறாருன்னா இங்க ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சோன்சோ அட்ரஸ் போய் வேணா பாத்துக்கோ, திருவள்ளுவர் கொடுப்பார் வாங்கிக்கும். இப்படித்தான் நாம பழகிட்டு இருக்கிறோமே தவிர சிவபெருமானை அந்த பக்கம் தூரமா தள்ளி வச்சுட்டு தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் இதுவரையிலும். சிவம் நம்மோடு இருக்கும் ஒரு பொருள்னு என்னைக்கு உணர்றோமோ அதுதான் ஞானம். ஞானம் விட்டு பிரியாத ஒரு பொருள் எதுன்னு சொன்னா அது சிவம் மட்டும்தான். அதனாலதான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைனாரு. ஏன்னா நீ பண்ற அத்தனை தப்பு தண்டாவையும் பொறுத்துக்கிட்டு, நீ பண்ற அத்தனை அக்கிரமத்தையும் பொறுத்துக்கிட்டு, உன் கூட இன்னமும் கூடவே இருக்கிறார் பாரு. அவர் சிவத்தை தவிர வேற யாரு இதை தவிர வேற யாராவது இருக்க முடியுமா சொல்லுங்க? தாயாக இருந்தா கூட பாத்தீங்கன்னா, மகனையாக இருந்தாலும் எத்தனைதான் பாசம் வச்சாலும் செய்யற தப்பு தண்டா அதிகமாச்சுன்னா வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. ஏய் என் பிள்ளையே கிடையாதுன்னு அனுப்பிச்சிருவாங்க. ஆனா சிவம் என்னைக்காவது நம்மளை துரத்திருக்கா? சிவபெருமான் என்னைக்காவது நீ என் பிள்ளை இல்லடா, நீ எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு விட்டுருந்தாருன்னு மட்டும் வச்சுங்க. இன்னைக்கு நம்ம இங்க இருக்க மாட்டோம். எங்க இருப்போம்னா, பாரியார் தான் சொல்லுவாரு, ஒரு கருப்பு ரப்பர் பை, கருப்பு ரப்பர் பைக்குள்ள கண் இல்லாத குழந்தை, அதை போட்டு மூடி ஒரு 10 மூட்டைக்குள்ள போட்டு அதை கட்டி இருளான இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் அதை போட்டா எப்படியோ அப்படிதான் இருந்தோன்னு வாரியார் சுவாமி சொன்ன உதாரணம். எப்படி நம்ம கண்ணிலா குழவி போல காரிட்ட ஆணவ கரு அறையில் கண்ணில்லாத குழவின்னு யாரு தாய்மானவர் சொல்றாரு. அப்படி இப்படி இருந்தோம், இந்த மாதிரி இருளுக்குள்ள போயிட்டா என்ன ஆகுறது? பெருமான் மட்டும் நம்மள ஒதுக்கிட்டார்னா இப்படிதான் நிலமாகும். சாதாரணமான ஒரு இருளிலேயே நம்ம கொஞ்ச நேரம் இருக்க முடியலையே, பேர் இருளிலே இந்த உயிர் போய்விட்டால் எப்படி இருக்கும்? ஆகவே அதை இழுத்து கொண்டு வந்து இங்கே அமைத்து இந்த உடலை கொடுத்து கட்டி வச்சு இதெல்லாம் அனுபவின்னு சொல்றாரு. அப்படி சொல்லுகின்ற இந்த சிவத்திற்கு ஈடு இணை உண்டா? இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அப்படிப்பட்ட சிவம் எப்படிப்பட்டதுன்னா தாயினும் சிவம் எப்படிப்பட்டது சிவம் என்பதாக சொன்னால், தாயை விட சிறந்த ஒரு பொருள் இந்த உலகத்துல உண்டுன்னு சொன்னா அது சிவம் தான். அப்படிப்பட்ட அந்த சிவத்தை தூர வச்சே நீ பார்த்துட்டு இருக்கிறியே. இல்லை இல்லை, சேயனும் அல்லன். உனக்கு ரொம்ப சேய்மையில இருக்கிறான்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. இல்லை இல்லை, உன்னுடத்திலேயே இருக்கின்றான். எப்படி என்பதாக சொன்னால், அதற்கு ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான் வேணும். என்ன? அணியன். யாருக்கு? நல் அன்பர்க்கு அணியன். அணியன் ரொம்ப பக்கத்திலே உடனாக இருப்பவர், உணர்பவர்கள் யாருன்னு சொன்னா நல் அன்பர், அன்பை உடையவர்கள் யாரோ அவருக்கு அவன் அணியன். இப்ப பக்கத்திலே உடனாக இருக்கின்ற அந்த பேச்சினை அவர்கள் உணர்வார்கள். ஆகவே சேயனும் அல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ் சடையாணி. இதுல ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். தாயினும் நல்லன் சொல்லிட்டார் எல்லாம் சரி, ஆனா கடைசியில அந்த சடையை பற்றி சொல்லுகின்ற பொழுது தாழ் சடை, இறைவனுடைய சடையை பற்றி பல குறிப்புகள் பல இடங்களிலே நாம படிச்சிருக்கோம். இந்த சடை என்பதுல ரெண்டு ரொம்ப முக்கியமானது, ஒன்னு விரிசடை, இன்னொன்று தாழ் சடை. சடை எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நமக்கு வந்து தலையில சடை வருதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி வரும்? கொஞ்ச நாள் ஒட்டுட்டோம்னா, கொஞ்ச நாள் தலையை இப்ப மொட்டை அடிக்கிறதுக்கு வேண்டியிருப்பேன் எங்கேயாவது, அப்படி வேண்டும் போது விட்டுருவாங்க பசங்களுக்கு, விட்டா அது பாட்டுக்கு அப்படியே வளர்ந்தினே போகும். ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சடை சடையா தொங்க ஆரம்பிக்கும். இப்படி சடை சடையா தொங்குறது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அது அழுக்கு அதுல ஏறிடும். தடையில அழுக்கேறி அப்படி சடை தொங்கும். சிவபெருமானுக்கு சடைன்னு சொன்ன உடனேயே எப்படியாவது அழுக்கேறி தொங்குற சடையோ அப்படின்னு நினைச்சிருட்டா அத போல தவறான ஒரு நிலையில. சிவபெருமானுடைய சடை நம்ம சடைய போல ஏதோ அழுக்கு வடைஞ்சு அப்படி தடையா தொங்குதோ அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்கன்னு சொல்லியே திருஞான சம்பந்தர் சொல்றார். அந்த சடையில ஒவ்வொரு இழையாக எடுக்கலாமா? சிவபெருமான் சடை எப்படி இருக்குனார், அப்படியே அலை பாய்ந்தா எப்படி இருக்குமோ அது போல அலை போல இருக்கா? நீங்க அந்த சடையில இருந்து ஒவ்வொரு இழையாக ஒவ்வொரு முடியா அப்படி எடுக்கலாமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷாம்பு விளம்பரத்துக்கு பாத்தீங்கன்னா போடுவோம், அப்படியே அந்த தலையில இருந்து சருட்டு ஒரு அந்த இது இறங்கி வரும். அந்த மாதிரி சிவபெருமானுடைய சடைமுடி அப்படி அழகா அப்படி தாழ்ந்து அழகோல இருக்குது. அந்த மாதிரி சடையை தவிர அழுக்கடைஞ்சு தொங்குற சடை இல்லை அப்படிங்கறத நீங்க
இருக்காங்க இல்லையா. அது நீர் எப்பவும் கொட்டிட்டு இருக்கு,
நீர் எப்பவும் கொட்டிட்டே இருக்கு அவர் தலையில இருந்து
சுத்தமாக.
ஆமா, ஃப்ரெஷ் ரன்னிங் வாட்டர். ரன்னிங் வாட்டர் எங்க இருக்கோ அங்க வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அப்ப இறைவனுடைய அந்த சடாமுடி மிகுந்த அற்புதமான அந்த சடாமுடிங்க. அந்த முடியில புல்கிய சடைன்னு பேர் அது. அது திருஞான சம்பந்தர் குறிப்பிடும் வார்த்தை. புல்கிய சடைனா ஒவ்வொரு இழையா பிரிக்கலாம். அந்த ஒரு இழையெல்லாம் எடுத்து கங்கை வந்தது வெள்ளமா, அதுல இருந்து ஒரு இழைய அப்படியே எடுத்த அப்படி அந்த கங்கையை நிறுத்தின. அந்த சடையில தாழ் சடைன்னு ஒண்ணு உண்டு, விரிசடைன்னு ஒண்ணு உண்டு. இந்த விரிசடை பாத்தீங்கன்னா ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நீன் முடியானும் அப்பர் பெருமான் வாக்கு எடுத்துட்டு வந்து சொல்றாரு. வான்மீகி அவர் நீங்க மௌன வரதும் அதனால என்ன வேணா திட்டலாம்னு நினைக்காதீங்க. அவரு மௌன வரதுன்றதுனால அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு, கையில எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் மீன் முடியானும். ஆஹா, எப்படிப்பட்ட அந்த வர்ணனை பாருங்க. சடையில் சடையை பற்றி ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னா, இது நீங்க வந்து மனசுல பதிவு வச்சுங்க. சிவராத்திரிக்கு வந்ததனுடைய போனஸ், திருமுல்லருக்கு பிளஸ் போனஸா ஒரு செய்தி. தாழ் சடைன்னு ஒண்ணு உண்டு, விரிசடைன்னு ஒண்ணு உண்டு. இந்த விரிசடை என்பது பாத்தீங்கன்னு சொன்னா, சிவபெருமான் பஞ்ச கிருத்தியம் என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழில்கள் செய்கின்ற பொழுது சடமுடி பாத்தீங்கன்னு சொன்னா, அது அந்த சடமுடியானது அப்படியே போய் எங்க போய் அது முடியும்னா, எங்க முடியும், எங்க முடியும், அந்த திருவாசியில போய் அப்படியே முடியும். நல்லா பாத்திருக்கீங்களா நடராஜர் திருவுருவம்? யார் பாத்திருக்கா? கை தூக்குங்க. யார் பார்க்கல கை தூக்குங்க. நிறைய பேர் அப்படி நடராஜர் இருக்காருங்க. ஒரு குறிப்பு சொல்றேன். இது விரிசடை. இந்த விரிசடை என்பது அந்த சடை அப்படியே ஆடுற அந்த ஃபாஸ்ட்ல, அந்த ஒரு வேகத்துல தட விரிஞ்சு அப்படி போய் அந்த திருவாசியில போய் முட்டும். இது ஐந்தொழில் செய்கின்ற அந்த நிலையிலே பெருமான் நிற்பார். ஆனா அந்த திருக்கூத்து செய்கின்ற பொழுது தாழ்ந்த சடையோடு இருக்கும் ஒரு இடம் உண்டு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் அங்கதான், இங்கேயும் தாழ்ந்த சடையோடு தான் இருக்கிறாரு. திருப்பேரூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. பேரூர், பேரூர் பட்டீஸ்வரத்து பெருமான் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கு. யார் போயிருக்கீங்க? பட்டீஸ்வரம் போயிருக்கீங்களா? வெரி குட். எல்லாம் அம்மையாரு எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் போயிருக்கு. பேரூர் பட்டீஸ்வரம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு திருக்கோயில். ஒரு நாள் முழுக்க நின்று பார்க்கணும். சும்மா போயிட்டு இந்த டூரிஸ்ட் கூட மட்டும் போயிடாதீங்க. போனீங்கன்னா உடனே கிளம்பு 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 உள்ள போயிட்டு மூலஸ்தானத்தை பார்த்தோமா அந்த மாதிரி இருக்க முடியாது. ஒவ்வொன்னா ஒவ்வொரு அங்கமாக அந்த திருக்கோயில பாத்தீங்கன்னு சொன்னா, அற்புதமான திருக்கோயில். படி நாலு, எத்தனை படி? நாலு. அஞ்சு படி இல்லையா? எத்தனை படி? பஞ்சாக்கர படி. அஞ்சு படி, நாலு தூண். அந்த தூண் பாத்தீங்கன்னா நாலு தூண் இருக்கும். நான்கு வேதங்கள், நான்கு தூண், இப்படி பல நிலைகள் உண்டு. அதுல ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பேரூர் பட்டீச்சரத்து பெருமானுக்கு அந்த பெருமான் நடராஜ பெருமானுடைய சடை ஆடிக்கிட்டு இருந்தாலும் தாழ்ந்து இருக்கும். அது போய் திருவாசியில போய் அப்படி முட்டாது. இந்த திருத்தலத்துக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வராரு. சுந்தரர் வந்து ஒவ்வொரு திருத்தலமாக தரிசனம் செஞ்சுட்டு திருப்பேரூர் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்திற்கு உள்ள வரார். திருப்பேரூருக்கு எல்லைக்கு வருகின்ற பொழுது சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருது என்ன, சுந்தரர் வரார். சுந்தரர் வராருன்னு தெரிஞ்ச உடனே சுந்தரர் எதுக்கு வருவார்னா, 99% சுந்தரர் வராருன்னா எதுக்கு வருவார்? துட்டு. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் துட்டு கேட்கறதுக்கு இன்னொரு கடவுள். இல்ல இல்ல, இவரு தான் வச்சிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியாம மறைச்சிட்டு இருக்கிறாரு, நீங்க அதை கண்டுபிடிக்கன்றாரு. பத்தூர் புக்கு இறந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிருபேசி படிராடி திருவி செத்தாகம் எழும்பணிந்து சேவேரி திருவி.
சாரு பாருங்க இதுவரையிலும் சிவபெருமான் பார்த்தாரு லொடக்கு லொடக்குன்னு ஓடுற மாட்டு மாடு இந்த பக்கம் பார்த்தா பிச்சை ஏந்திர மாதிரி ஒரு ஸ்டைல்ல ஒரு மண்டை ஓடு இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு சில பேருக்கு கடை வாங்குறதுக்கு போனீங்கன்னா கிழிஞ்ச பணியே கிழிஞ்ச பேட்டியை போட்டுட்டு வாங்கிருக்கோம் இவங்கிட்ட போய் நம்ம எந்தெந்த கடை வாங்குறது இவனுக்குள்ள நம்ம கடை கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்படி சிவபெருமான் போய் சிவபெருமான் பார்த்தா சுந்தரன் வரானா ட்ரெஸ் சேஞ்ச் அப்படி மாத்துறாரு மாத்தனா பார்த்தா கிழிஞ்ச பேண்ட் கிழிஞ்ச சட்டை எல்லாத்தையும் போட்டு உட்காந்துருப்பாரு. இவர் பாப்பாரு இந்த டகால்ட்டி வேலை நம்ம கிட்ட நடக்காது மெட்ராஸ் என்னது இந்த டகால்ட்டி இந்த மாத்திரத்துக்கு பேரு டகால்ட்டி எல்லா தமிழும் ஒரு ஒரு தமிழா இருக்கும். சென்னையில போனீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் இஸ்துக்குன்னு வாண்டுவான் எங்க இந்த இஸ்துக்குன்னு வர்றது அப்படின்னா கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இஸ்துக்குன்னு. இப்ப இவர் பார்த்தாரு பேரூர் எல்லை கிட்ட வந்தாரா சுந்தரர் வந்த உடனே இவரு தெரிஞ்சிச்சு சுந்தரன் வரா சுந்தரன் எதுக்கு வரான்னு சொன்னா பணம் கேட்கறதுக்காக வரா ஆகவே என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தாரா நந்திய பெருமானை கூப்பிட்டாரா நந்திய பெருமானை கூப்பிட்டு நான் வந்து சுந்தரன் வரா அப்ப என்கிட்ட பொண்ணு கேட்கறதுக்காக வரா இது வந்து பேரூர் என்று சொல்லக்கூடிய இந்த தலம் பட்டீஸ்வரர் மேற்கு பார்த்த சன்னதி. நீங்க என்ன ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு வச்சீங்க எந்த சன்னதி மேற்கு பார்த்து இருக்கிறதோ அந்த சன்னதி ஞானத்தை ஞானது இல்லையா மேற்கு பார்த்து இருந்தா ஞானம்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்க ஞானம் தான் வாங்க முடியுமே தவிர வேற வாங்க முடியாது. அதனாலதான் அப்பர் பெருமானுக்கு மேற்க வச்சார் எத காசு படிக்காசு பாத்தீங்கன்னா அப்பர் பெருமானுக்கு மேற்க வைப்பாரு ஞான சம்பந்தருக்கு கிழக்க வைப்பாரு படிக்காசு. இப்ப மேற்க பார்த்த சன்னிதி இருக்கிறதுனால நந்தியம் பெருமான் கிட்ட சொன்னாரா இங்க சுந்தரம் வந்தானா நான் என்கிட்ட வந்து நேருக்கு நேரம் நின்ட்டான்னு சொன்னா அப்புறம் கதை மாறிடும். அதனால இது வந்து ஞானத்தை தருகின்ற சன்னிதி. அதனால நான் என்ன பண்றேன் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறேன் சுந்தரம் வந்தா ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிறேன் எனக்கு தெரியாது அப்படின்ட்டான். நந்தியம் பெருமான் சொன்னாரா நீங்க பாட்டுக்கு இப்படி போறீங்களே விட்டுட்டு என்ன அப்படின்னா இல்ல இல்ல நீதான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இவர் மட்டும் போனா பரவாயில்ல கூட அம்மாவையும் கூட்டிட்டு போயிட்டு ஃபுல்லா தொடச்சி எடுத்து போயிட்டு இவரு இல்லைன்னா கூட அம்மா கிட்ட போயிட்டு நீங்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு கூட அம்மாவையும் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணார் அந்த பேரூர் வந்து பேரூர்ல இருந்து கொஞ்சம் அப்படி போயிட்டீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க வயல்வெளி அப்படி வயல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வயல் வயலா இருக்கும். அந்த வயல்ல என்ன பண்ணிட்டாரு இவர் வந்து உழவனாகவும் அம்மையார் உழத்தியாகவும் உழவனும் உழத்தியுமாக அப்படி வேஷம் போட்டு அங்கே இருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வராரு அப்படியே வராரு உள்ள உள்ள வந்து பொண்ணு கேட்கணும் பெருமான் இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேக வேகமா வந்து அப்படி பாக்குறார். நந்தியம் பெருமான் மட்டும் இருக்கிறார் உள்ள பார்த்தா பெருமான் இல்ல மிஸ்ஸிங் நம்ம போனா உள்ள இருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நம்ம உள்ள போனோம்னு வச்சுங்களேன் சிவபெருமான் வந்து அருளாளர்கள் போய் பார்த்தாங்கன்னா அங்க பெருமான் சாநித்தியம் இருக்கா இல்லையான்னு தெரியும். நம்ம போனா கையில இப்படி இப்படி பண்ணிட்டு வந்துருவோம் இருக்காரா இல்லையான்னு தெரியாது. அப்படிதான் இது ஓனகாந்தன் தளின்னு ஒரு இடம் ஓனகாந்தன் தளியில பாத்தீங்கன்னு சொன்னா ஓனன் காந்தன் ரெண்டு பேரும் வழிபட்ட இடம் அசுரர்கள். அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவாரு உள்ள மூலஸ்தானத்துக்கு உள்ள போகும்போது இப்படி 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 விளக்கி விட்டே போவாங்க சொல்லு தள்ளு 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 யாருமே இல்ல இவர் பாட்டுக்கு உள்ள போகும்போது என்னத்த விளக்கி விட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாச்சாரியரை பார்த்து கேட்டா அவன் சொல்றாரு நீங்க வரங்க சுவாமி அங்க மட்டும் இருக்க மாட்டாரு எழுந்து இங்கேயும் அங்கேயும் நடமாடிட்டு இருப்பாரு இங்க அதனால மோதிய கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒதுங்குன்னு சொல்லிட்டு நான் உள்ள போறேன். அப்ப சுவாமி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அங்கேயும் சுந்தர பெருமானுக்கு அங்கேயும் உள்ள இல்ல திருக்கோயில பாதி திருக்கோயில பாத்தீங்கன்னு சொன்னா சுவாமின்ற பேர்ல ஒரு லிங்கம் இருக்குமே தவிர சாநித்தியம் இருக்கான்னு முக்கியம் இல்லையா. லிங்கம் மட்டும் இருக்கிறது முக்கியம் இல்ல அதுல சாநித்தியம் இருக்கிறதா இல்லையா என்பது அருளாளர்களுக்கு மட்டுமே தெரியும். இங்க உள்ள வர பேரூருக்கு வந்தா பெருமான் இல்லைன்னு தெரிஞ்சது பெருமாட்டி இல்லைன்னு தெரியுது. நந்தியம் பெருமான் இடத்துல கேக்குறாரு நந்தியம் பெருமானுக்கு இக்கட்டான தர்ம சங்கடமான நிலை. ஒண்ணு இவங்க ரெண்டு பேரும் தோழர்கள் யாரு சுந்தரரும் உள்ள இருக்கிறவங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு வாங்க. இவங்கள சண்டை பாய்க்கு நடுவுல நம்ம போனோம்னு வச்சுங்க, நம்ம முட்டாளாடி ரெண்டு பசங்களும் அடிச்சிட்டு இருப்பான். டே ஏண்டா இவன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க நடுவுல போட்டீங்கன்னு சொன்னா அவன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நீ போடாங்க போன நம்ப. நந்தியம் பெருமான் பாக்குறாரு, சுந்தரன் பக்கம் சேர்றதா போகும்போது சொல்லிட்டே போயிருக்கிறாரு, கண்டிப்பா சுந்தரன் வருவான், நான் இங்க இல்லைன்னு சொல்லு. அதை தவிர வேற சொல்லக்கூடாது. சுவாமி கட்டல என்ன பண்ணுவாரு சுந்தரரும் கேக்குறாரு. சுந்தரர் இடத்துல சொல்லவும் முடியல. பெருமான் வந்து அங்க அவரும் கட்டளையிட்டு போயிருக்கிறார். பெருமான் கட்டளையும் மீற முடியாது, நந்திய பெருமான் பெருமான் கட்டளையும் மீற முடியாது. அப்போ உடனே ஒண்ணு பண்ணார் அங்க இருக்கிற நந்தி, ரொம்ப அற்புதமான ஒரு நந்தி. என்ன பண்ணாரா, பெருமான் வந்து எந்த பக்கம் போனாரோ அந்த திசை பக்கமா அப்படி திரும்பினாரா, புரிஞ்சுக்காரியா நீ கோடு போடு நான் ரோடு போறேன். இன்னைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா சுவாமிய பாத்திருக்க மாட்டார் நந்தி, இந்த பக்கம் அப்படி பாத்திருப்பார். இன்னைக்கு நீங்க பட்டீஸ்வரம் போனீங்கன்னா நந்தியம் பெருமான் சுவாமியை நேராக பார்த்து இல்லாமல் பெருமான் எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அந்த திசை நோக்கி காமிப்பார். சுந்தரர் காமிச்சாரா, போய் பிடிக்கிறார் கையும் கழுவுமா, இங்கேயா இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் வந்து பிடிச்சிட்டியா, மேற்கு தானம் ஆகவே ஞானத்தை வழங்குகின்ற இடம், இங்க பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது மறையான எழுத. மடித்தாடும் அடிமை கண் இன்று அற்புதமான பதிகம், ஒவ்வொரு பதிகம் ஒவ்வொரு பாடலை எடுக்கிறார் எடுக்கிறார், இவரால நிக்க முடியல. யாரு பெருமான் அப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, ஒரு பாடலை தொடங்கின உடனே ஆட ஆரம்பிச்சிடற சுந்தரனுடைய பாடலை அப்படி ரெச்சி மெச்சி 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 ஆடி 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 கடைசியில அந்த பதிகத்தை முடிக்கிறார். பதிகத்தை முடித்தவுடன் இவரும் அந்த தாண்டவம் அந்த தாண்டவத்தை முடிக்கிறார். அப்படி அந்த தாண்டவத்தை முடிச்ச உடனேயே சுந்தர பெருமான் சொல்றார், என்னையா உன்னை இத்தனை பாத்து இத்தனை பாட்டு பாடிட்டேன், பத்து பாடல் ஆடிச்சு பதிகம் முடிஞ்சிருச்சு, துட்டு எங்க நல்லா கேட்டல, பத்து பாடல் பத்து பாடல் ஆச்சு இல்ல, எங்க காசு எங்க என்ன நீ பாடலுக்கு எங்க காசு. அவர் சொன்ன பாடல நீ பாடல் பாடினியா, ஆமா பாடல் பாடின, நீ பாடின இல்ல, ஆமா நான் ஆடின இல்ல, ஆமா நீ பாடலுக்கு ஆடல் சரியா போச்சு கணக்கு தீர்ந்துச்சு, நீ பாடின நான் ஆடின, நீ பாடின நான் ஆடின, கணக்கு ரெண்டுத்துக்கு ஈக்குவல் ஆயிடுச்சா, துட்டெல்லாம் கிடையாது அந்த பக்கம் அப்படின்ட்டு. அப்படி இறைவனினுடைய அந்த தாழ் சடை என்பது விரிசடை என்பது ஐந்தொழில் செய்கின்ற பொழுது விரிசடையாக இருக்கும். எப்பொழுது ஆனந்த நிலையிலே நிற்கிறாரோ குரு நிலையிலே நிற்கிறாரோ தட்சிணாமூர்த்தி கோலத்திலே இருக்கிறாரோ அப்பொழுது அந்த கோலம் தாழ் சடையாக இருக்கும். தாழ் சடை என்று எங்கெங்கெல்லாம் நாம் பார்க்கிறோமோ அந்த கோலம் குருவாய் அருள் செய்யும் கோலமாக விளங்குகின்ற தட்சிணாமூர்த்தியினுடைய கோலம் அருட்கோலமாக விளங்கும் நிலை. சிவபெருமான் விரிசடையாக இருக்கின்ற பொழுது ஆன் டியூட்டி, விரிசடையாக இருக்கின்ற பொழுது ஆன் டியூட்டி, தாழ் சடையாக இருக்கின்ற பொழுது டியூட்டியில இல்லாதப்ப பஞ்ச கிருத்தி எல்லாம் அப்ப பண்ண மாட்டாரு. டியூட்டியில இல்லாதப்ப ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பான் பாருங்க, இல்ல டியூட்டியில இருக்கும் போதே எடுக்கிறாங்க. அந்த வேலையில இல்லாத பொழுது ஆனந்தமா அகாடா அப்படின்னு சொல்லி வீட்டுல கொண்டாடி சம்மதிச்சா கொஞ்ச நேரம் இருக்கிறான் இல்லையா, அப்படி இருக்கும் அந்த எண்ணம் அந்த நிலை ஆனந்தம் என்பதுதான் ஆனந்த தாண்டவம் என்பதாக சொல்லி அந்த ஆனந்த தாண்டவம் என்பது மிக அற்புதமாக நிற்கும் நிலை. இதற்கு தாழ் சடை என்கின்ற நிலை. இதை உடையவன் தான் தாயினும் நல்ல எங்கள் ஈசன் என்பதாக காட்டும் மந்திரம் தீயினும் மெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயனும் அல்லன் அணியன் நல்ல அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ் சடையானே என்பதாக சொல்லி இந்த திருமந்திரம் இரண்டு மூன்று மந்திரங்கள் தான் நாம பார்த்திருக்கிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திரங்களை நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும். இப்படிப்பட்ட அந்த சிவராத்திரி அன்று, மகா சிவராத்திரி அன்று இந்த திருமந்திர நூலை ஓதுவதற்கும் படிப்பதற்கும் கேட்பதற்கும் துணை புரிந்த இந்த திருக்கோயில் நிர்வாகத்தார் அனைவருக்கும் என்னுடைய சன்னிதார்ந்த வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்து, ஐயா சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை அவருடைய திருவடிகளுக்கு தெரிவித்து விடைபெறுகிறது. நன்றி வணக்கம்.